जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद चैतन्य चरितामृतम मत्स्य लीला नालावदु अध्यायम மாதவேந்திரபுரியின் பக்தி தொண்டு பதம் 178 புதிர பிரேம பிராகிருஷ கரக விசார அலோகிக பிரேம சித்தே லாகி சமத்கார புரிர பிரேம பரகாச கரக விசார அலோகிக பிரேம சித்தே லாகி சமத்கார புரிர பிரேம பிரகாச கரக விசார அலோகிக பிரேம சித்தே லாகி சமத்கார மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீபாத மாதவேந்திர புரியின் ஆழமான பிரேமத்தையும் அதன் தரத்தையும் தீர்மானிப்பதற்காக சில நித்யானந்த பிரபுவிடம் முன்வைத்தார். அவருடைய பிரேமத்தின் வெளிப்பாடான செயல்கள் எல்லாம் சாதாரணமானவை அல்ல. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூறினார், உண்மையாக ஒருவர் அவருடைய செயல்களை கேட்டால் வேப்படைவர். பொருளுரை, எப்போது ஒரு உயிர்வாழி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆன்மீக பிரிவை உணர்கின்றாரோ, கிருஷ்ண விரகா என்று அழைக்கப்படும் அந்த கிருஷ்ணரின் பிரிவை உணர்கின்றாரோ, அவர் வாழ்வின் மிக முதன்மையான வெற்றி அடைந்தவராவார். எப்போது ஒருவர் பௌதிகத்தில் பற்றுதல் இல்லாமல் இருக்கின்றாரோ, அவர் வெறுமனே பௌதிகத்தின் மறு பக்கத்தின் மீது ஈர்ப்பை அனுபவித்துக் கொண்டிருப்பார். எதுவாயினும் கிருஷ்ணரிடம் உள்ள பிரிவை உணர்ந்து கொண்டிருப்பதும் கிருஷ்ணரிடமுள்ள பிரிவை உணர்ந்து கொண்டிருப்பதும் அவருடைய சேவையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதும் மற்றும் அவருடைய நோக்கத்தை பூர்த்தி செய்வதுமே கிருஷ்ண பிரேமத்தின் மிகச்சிறந்த உதாரணமாகும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீபாத மாதவேந்திர பூரியின் இந்த கிருஷ்ணரின் மீதான ஆழமான அன்பை பிரேமத்தை சுட்டிக்காட்ட விரும்பினார். பின்னர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீபாத மாதவேந்திர பூரியின் அடிச்சுவட்டை பின்பற்றி சுயநல நோக்கமற்ற சேவையை செய்தனர். நிரந்தரா சைத்தன்ய சரிதாமிருதா கி ஜாய். ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஓம் தத்சத். ஓம் அஜான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகையா சத்சுரோ மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைத்தன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதி ஸ்வபதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ஸ்ரீரூபாம் சாகர்ஜாதம் சககனரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதா சககனலலிதா ஸ்ரீ விசாகாம் நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமிநிதி நாமினே நமாச்சாரியபாதானி தாகுருபதாயினே கௌரகததாமதாய நஹரகிராமதாரிணே நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே வாஞ்ச கல்பதரு ஸ்ரீ கிருபா சிந்து பேவச்ச பதீதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நம. ஜாய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. இன்றைக்கு ரொம்ப ரொம்ப மங்களகரமான நாள். இந்த மங்களகரமான விசேஷ நாளில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு ஸ்ரீபாத மாதவேந்திர புரியோடைய மறைவு தினம். உலகளவில் இன்று எல்லாருமே கௌடிய வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் என்று சில மாதவேந்திர புரியுடைய மறைவு தினம். சில மாதவேந்திர புரி அதிகாரப்பூர்வமான நான்கு சம்பிரதாயம், அதில் ஒன்று மாத்துவ சம்பிரதாயம். மாத்துவ சம்பிரதாயத்தில் மத்வாச்சாரிய கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்தார். கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுளுங்கிறத முன் வச்சார். ஆனா மத்துவ சம்பிரதாயத்துல குறிப்பா லட்சுமிபதி தீர்த்தான்றவர் சில மாதவேந்திரபுரியோடைய ஆன்மீக குரு ஆவார். மாதவேந்திரபுரி வரைக்கும் மாதவ சம்பிரதாயத்தில் ராதா கிருஷ்ணருடைய பிரேம பக்தி, அதாவது விப்ரலம்ப பாவம், அதாவது கோபிகளுடைய பாவம், கோபிகள் ஸ்ரீமதி ராதாராணி எந்த அளவுக்கு வந்து பகவானுடைய பிரிவில் அந்த சுவையை அனுபவிச்சாங்க, ஆன்மீக அன்பு ஆனந்தம் அடைஞ்சாங்கிற அந்த விப்ரலம்ப பாவத்தை மாதவேந்திரபுரி வரைக்கும் மத்துவ சம்பிரதாயத்தில் நம்மளால் பார்க்க முடியாது. மத்துவ சம்பிரதாயத்தில் குறிப்பாக அவங்க தத்துவவாதிகள்னு சொல்லுவாங்க, எப்பேற்பட்ட மாயாவாதிகள், அருவாவாதிகள், பிரம்மவாதிகள், இவங்கெல்லாம் வந்து மத்வாச்சாரியுடைய ஃபாலோவர்ஸ்னாலையும் மத்வாச்சாரிய தத்துவங்களாலையும் அவங்கள எளிதில் ஜெயிக்க முடியாது. மத்வாச்சாரிய இந்த தத்துவவாதிகளை அவ்வளோ அற்புதமாக சாஸ்திரங்களை முன் வச்சு எல்லா விதமான அருவாவாதிகளையும் மாயாவாதிகளும் வெல்லக்கூடியவங்க. குறிப்பாக அவங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பூஜா வழிபாடு, பகவானுக்கு எப்படி பக்தி தொண்டு செய்கிறது, அப்புறம் பூஜைகள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் குறிப்பாக மத்துவ சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் சில மாதவேந்திரபுரி தான் ஸ்ரீமதி ராதாரணனுடைய பிரேமம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலே எந்த அளவுக்கு ஸ்ரீமதி ராதாராணி பிரேமம் வச்சுட்டுருக்காங்கிறத சில மாதவேந்திரபுரி தான் நமக்கு கொடுத்தார். அதனால் சைத்தன்ய சரிதாரணத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, சில மாதவேந்திரபுரி பிரேமத்துக்கு வந்து வேர் மாதிரி, அந்த கிருஷ்ண பிரேமத்துக்கு வந்து விதை, விதைன்னு சொல்லலாம், வேர்னு சொல்ல முடியாது, விதை. கிருஷ்ண பிரேமத்தை விதை விதைச்சது சில மாதவேந்திரபுரி தான், அந்த விதைக்கு நீர் ஊற்றியது சில ஈஸ்வரபுரி, அதுக்கப்புறம் அது மறந்து அது பெரிய மரமாக வளர்ந்து பல கிளைகளை கொண்டது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவே அந்த கிருஷ்ண பிரேமத்தோடைய மிக பிரம்மாண்டமான மரமாக வளர்ந்து பல கிளைகளோடையும் பழங்களோடையும் விநியோகித்தார். அவரே வந்து இந்த தோட்டக்காரராகவும் இருந்தார். எப்படி அது மாதவேந்திரபுரி ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர். அவருடைய குணநலங்கள், அவருடைய லீலைகள், இதை வெறுமனே பேசுறதுனாலேயே நம்ம தூய்மையடைவோம். பேசுறவங்க கேட்குறவங்க இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது. சில மாதவேந்திரத்துடைய லீலைகளை வந்து யார் கேட்குறாங்களோ, படிக்கிறாங்களோ, சொல்கிறாங்களோ, சொல்கிறவங்க மட்டும் தூய்மை அடையிறதில்ல, இந்த என்டையர் யூனிவர்ஸும் இந்த அகிலமே பிரம்மாண்டமே வந்து தூய்மை அடையுது வெறுமனே மாதவேந்திரனுடைய புகழை வந்து வர்ணிக்கிறதுனாலேயே. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சாஷா ஸ்வயம் பகவான் ஈஸ்வரர். அவர் இந்த உலகத்தில் தோன்றி பக்தி தொண்டு கொடுக்கறதுக்காக பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் இந்த உலகத்தில் தோன்றினார். சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுக்காக இந்த உலகத்தில் தோன்றினார். அப்படி சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சகாக்களை இங்கே அமைச்சு வைக்கிறாங்க. ஈஸ்வரபூரி, மாதவேந்திரபூரி, பிரம்மானந்தபூரி, பரமானந்தபூரி, பிரம்மானந்த பாரதி, ஜெகநாத் மிஸ்ரா, சச்சி மாதா, புண்டரீக் வித்யாநிதி, ஸ்ரீ ராமச்சந்திரபூரி, இந்த மாதிரி எண்ணற்ற வைஷ்ணவர்களை ஆச்சாரியர்களை பகவான் இந்த உலகத்தில் அமைச்சார். அதுக்கப்புறம் அவங்க கூட அன்பு பரிமாற்றம் செய்கிறதுக்காகவும் அவரே கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காகவும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக இங்கே தோன்றினார். அப்படி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றி கடந்த சில தினங்களாக அவருடைய லீலைகளை நம்ம பகிர்ந்துட்டு வந்தோம். அதில் அவர் ஸ்ரீபாத ஈஸ்வரபுரியை சந்திக்கிற வரைக்கும், கயாவில் போய் ஈஸ்வரபுரியை சந்திக்கிற வரைக்கும் அவர் கிருஷ்ண பிரேமத்தை வெளிப்படுத்தலை. ஒரு கர்வமுள்ள ஒரு பண்டிதனை போல ஒரு லீலை புரிஞ்சுட்டு இருந்தார் நவதீபத்தில் நிமாய் பண்டிட். ஸோ நிமாய் பண்டிட் தன்னுடைய அப்பாவுக்கும் மூதாதலுக்கும் ஸ்ரதா கொடுக்குறேங்கிற பேரில் கயாவில் போய் ஸ்ரீ ஈஸ்வரபுரியை சந்தித்தார். அப்படி ஈஸ்வரபுரியை சந்தித்து ஈஸ்வரபுரியுடைய அந்த பிரேமம் சைத்தன்ய மகாபிரபு கொடுக்கப்பட்டது. உண்மையில் சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் ஸ்வயம் ஈஸ்வரன், முழு சுதந்திரமானவர். ஆனால் அவர் ஆச்சாரிய சம்பிரதாயத்துக்கும் ஆச்சாரியருக்கும் எப்பவுமே தன்னுடைய பக்தர்களுக்கு எப்பவுமே ஏற்றம் தருபவர். அந்த லீலைகளை நம்ம ஈஸ்வரபுரியுடைய லீலையில் மறைவு தினத்தண்ணி கலந்து பேசிட்டோம், எந்த அளவுக்கு சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரியுடைய அன்பு பரிமாற்றம் செய்தார். ஈஸ்வரபுரியை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய நாம சங்கீர்த்தன லீலையை தொடங்கினார். அவர் கயாவில் இருந்த பொழுது கயாவில் கதாதரோடைய கோயில், கதாதர டெம்பிள், விஷ்ணுவோடைய கோயிலில் போய் விஷ்ணு பாதத்தை பார்த்த உடனே அவர் பிரேமத்தில் மூர்ச்சடைந்து மயங்கி விழுந்தார். அதுக்கப்புறம் எந்திரிச்சு இந்த பாதம் தான் வந்து இந்த உலகத்துக்கு அடைக்கலம் தரக்கூடியது. இந்த பாதம் தான் பகவான் ஸ்ரீ வாமன தேவராக இருந்தப்போ மூன்றடி நிலம் கேட்டு பலியிட்ட யாசும் போய் ஒட்டுமொத்தையும் அளந்து திருவிக்கிரமனா உயர்ந்து தன்னுடைய பாதங்களை நீட்டினது. இந்த பாதம்தான் எல்லா பக்தர்களாலும் வழிபடக்கூடியது. இந்த பாதம் தான் லக்ஷ்மி தேவி எப்பவும் தன்னுடைய மார்பிளை தாங்கிட்டு இருக்காங்க, அந்த பாதத்துக்கு எப்பவும் சேவை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அன்றிலிருந்து தன்னுடைய பிரேமத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவருடைய விருப்பத்தின் பேரில் அவர் அங்கே ஈஸ்வரபுரியை சந்தித்தார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரியை ஏன் தன்னுடைய ஆன்மீக குருவாக எடுத்துட்டார் அப்படிங்கிறதும் நம்ம அன்னைக்கு கலந்து பேசினோம். ஏன்னா ஈஸ்வரபுரி சில ஸ்ரீபாத மாதவேந்தர்புரியுடைய இறுதி காலத்தில் அவருக்கு ரொம்ப எளிமையான சேவைகள் பண்ணார். உண்மையில் ஈஸ்வரபுரி ஒரு பெரிய பண்டிதர், ஆனால் தன்னுடைய ஆன்மீக குருவுக்கு ரொம்ப எளிமையான சேவைகள் பண்ணார். மாதவேந்தர்புரியுடைய இறுதி காலத்தில் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா கிருஷ்ணனுடைய விருப்பத்தின் பேரில் அவருடைய இறுதி காலத்தில் மாதவேந்தர்புரி எந்த விதமான செயல் பண்ண முடியாமல் படுக்கையில் இருந்தார். அப்போ அவரால் நடக்க முடியாது, அவரால் தன்னுடைய காரியங்கள் எதுவுமே செய்துக்க முடியாது. அந்த சமயத்தில் சில ஈஸ்வரபுரி அவருக்கு ரொம்ப எளிமையான சேவைகள் பண்ணார். அவர் பக்கத்திலிருந்து அவர் அவருடைய அந்த மலம் மூத்திரம்லாம் கிளீன் சுத்தம் பண்ணி அவர்கிட்ட எப்பவுமே கிருஷ்ணோடைய கதைகளை பகிர்ந்துட்டு கிருஷ்ணோடைய நாமங்களை ஓதிட்டே இருந்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இப்படி எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு வித்தியாசமும் பார்க்காம தன்னுடைய குருவுக்கு சேவை பண்ணுறதே தன்னுடைய வாழ்க்கையுடைய மிக உன்னதமான ஒரு சேவையாக தன்னுடைய பெரிய தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமாக எடுத்துட்டு ஈஸ்வரபுரி மாதவேந்தர்புரிக்கு எளிமையான சேவைகள் பண்ணார். அவருடைய சேவையில் திருப்தி அடைஞ்ச மாதவேந்தர்புரி அவருக்கு கிருஷ்ண பிரேமத்தை கொடுத்தார். ஏன்னா மாதவேந்தர்புரி தான் கிருஷ்ண பிரேமத்தோட விதையாக நம்ம இப்போ தான் பார்த்தோம். அந்த கிருஷ்ண பிரேமத்தை வந்து மாதவேந்தர்புரி ஈஸ்வரபுரிகிட்ட கொடுத்தார். அப்படி தான் மகாபிரபு வந்து அந்த கிருஷ்ண பிரேமத்தை ஈஸ்வரபுரிகிட்ட வாங்கின்றார். ஸோ இப்படி மகாபிரபு மாதவேந்தர்புரிய தன்னுடைய பரம் குருவா ஈஸ்வரபுரியுடைய குருவான பரம் குருவா எடுத்துட்டு அவர் மேலே ரொம்ப அன்பு செலுத்தினார். ஒரு சமயம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த கலியுகத்தில் உள்ள ஜனங்களுடைய மோசமான நிலையை பார்த்து அவங்களை எப்படியாவது கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணுங்கிறதுக்காக தன்னுடைய இளம் வயதிலே சன்னியாசம் எடுத்துட்டார். சன்னியாசம் எடுத்துட்டு அவர் கட்வால சன்னியாசம் எடுத்துட்டு அவர் சன்னியாசம் எடுத்த உடனே அவருடைய மூடு எப்படி இருந்ததுன்னா அவருடைய மனநிலை நான் எப்போ விருந்தாவனத்துக்கு போக போகிறேன் நான் எப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை பண்ண போகிறேங்கிறதுலே அவர் ஆர்வமாக இருந்தார். அப்போது ஸ்ரீ நித்யானந்த பிரபு அவரை வந்து விருந்தாவனத்துக்கு கூட்டின்னு போகிறதா சொல்லி அவரை ஏமாற்றி சாந்திப்பூர் கூட்டின்னு வந்தார். அத்வைதாச்சாரியர் வீட்டுக்கு அங்கே சச்சி மாதா அத்வைதாச்சாரியர் மற்ற எல்லா வைஷ்ணவர்களும் சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணாங்க. அப்போ சச்சி மாதா ரொம்ப அன்போடு வேண்டிட்டாங்க, நீங்கள் வந்து விருந்தாவனத்துலாம் போயிருக்கக்கூடாது, இங்கே பக்கத்துலேயே இருக்கணும், பூரியில் இருந்தால் நாங்கள் அடிக்கடி வந்து உங்களை சந்திக்க முடியும். சைத்தன்ய மகாபிரபுவும் தன்னுடைய நித்தியமான அம்மா சச்சியோடைய வேண்டுதல் ஏற்றுன்ற ஒரு ஜெகநாத பூரியில் தங்கிறதுக்கு முடிவு பண்ணுறார். அப்படி அவர் பூரி யாத்திரை மேற்கொள்கிறார். கூட முக்கியமான நாலு தன்னுடைய சாக்களை கூட்டின்னு போகிறார். நித்யானந்த பிரபு, முகுந்த தத்தா, ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி, ஜெகதானந்த பண்டிட், இவங்க நாலு பேரும் சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்களில் மிக முக்கியமானவங்க நெருக்கமானவங்க. சைத்தன்ய மகாபிரபு அவங்க நாலு பேரை மட்டும் கூட கூட்டிட்டு அவர் வந்து நவதீபத்திலேருந்து சாந்திப்பூர்லேருந்து பூரி யாத்திரை கிளம்புறார். சைத்தன்ய மகாபிரபு போகிற வழியில் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவர் எப்பவுமே வந்து அவருடைய கண்கள்லேருந்து அருவி மாதிரி தண்ணீர் பெருக்கெடுத்து வரும். அவர் எப்பவுமே தன்னுடைய கைகள் ரெண்டையும் உயர்த்தி போகிற வழியிலெல்லாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இப்படி மகாமந்திரம் சொல்லிட்டு பல இடங்களில் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தார். ஆயிரக்கணக்கான பேர் அவர் பின்தொடர்ந்தாங்க, லட்சக்கணக்கான பேர் அவர் பின்தொடர்ந்தாங்க. யாரெல்லாம் மகாபிரபு சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிருஷ்ண பிரேமம் கொடுக்கப்பட்டது. ஸோ இப்படி மகாபிரபு ஜெகநாத பூரி வர வழியில் பலசோர்னு ஒரு கிராமம், அந்த பலசோர்லேருந்து கொஞ்சம் உள்ளே போனால் ரெமுனான்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த ரெமுனாவில் கோபிநாதர் கோயில் இருக்குது. அந்த கோபிநாதர் கோயிலில் வந்தோடனே கோபிநாதரை பார்த்தோன்னே சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப பிரேமானந்தம் அடைகிறார். கோபிநாதனுடைய அழகு, அவருடைய தாமரை போன்ற கண்கள், அவருடைய தாமரை பாதங்கள். அவர் கோபிநாதரை தரிசித்த உடனே சைத்தன்ய மகாபிரபு பிரேமாவேசப்பட்டு அங்கே பயங்கரமாக கீர்த்தனம் செய்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது ரொம்ப ஆனந்தமாயி சைத்தன்ய மகாபிரபு அப்படியே சாஷ்டாங்கமாக கோபிநாதருக்கு நமஸ்காரம் செய்தார். அப்படி மகாபிரபு கோபிநாதருக்கு நமஸ்காரம் செய்யும்பொழுது அவர் தலை கோபிநாதருடைய சிரசில தரையில் உள்ள கிரீடத்திலிருந்து ஒரு மலர் மாலை சைத்தன்ய மகாபிரபு மேலே விழுந்தது. சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ஆனந்தமாக அதை ஏற்றுன்றார். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு ஜெகதானந்த பண்டிட் ஸ்வரூப் தாமத கோஸ்வாமி முகுந்த தத்தா இவங்களை உட்கார வச்சுட்டு அங்கே சில மாதவேந்தர் புரியுடைய பக்தி, அவருடைய சரணாகதி, அவருடைய சேவை, அவருடைய தியாக மனப்பான்மை, இதெல்லாம் ரொம்ப அழகாக சைத்தன்ய மாப்பிளே தன்னுடைய தாமரை இதழால் வர்ணித்தார். சில மாதவேந்தருடைய மகிமையில் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்கள் அங்கே சொல்கிறார். சைத்தன்ய மகாபிரபு அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஆனந்தமாக மாதவேந்தருடைய மகிமைகளை வர்ணிக்கிறார். சில மாதவேந்தர் புரி பௌதிகத்தில் துளி கூட பட்டுதல் இல்லாதவர். அவருக்கு கிருஷ்ணருடைய ஸ்மரணத்தை தவிர வேறு எதுக்குமே நினைக்க அவர் நேரம் ஒதுக்காதவர். அவர் எப்பவுமே பகவானுடைய நினைவுலே இருப்பார். எப்பவுமே பகவானோட பகவான் மேலே பிரேமம் செய்து பிரேமம் வச்சுட்டே இருப்பார். எப்பவுமே பகவானுடைய நாமங்களை சொல்லிகிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ மாதவேந்தர் புரி அவருக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டியது வேலை ஒன்றும் கிடையாது. அவர் இந்த உலகத்தில் பார்த்தார், பொதுவாக ஜனங்க பௌதிகத்தில் மூழ்கி போயிருக்காங்க, பௌதிக விஷயங்களில் ஆர்வம் உள்ளவங்களாக இருக்காங்க. அந்த பௌதிகத்தில் புலன்பு அனுபவிக்கிறதுக்காக எண்ணற்ற தேவதைகளை வழிபடுறாங்க. நாக தேவதைகள், மற்ற பிற தேவதைகள், அப்புறம் அசுரத்தன்மை உள்ள தேவதைகள், இந்த மாதிரி என்னென்னமோ வழிபாடெல்லாம் செய்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது மாதவேந்தர் பிரிக்கு அவங்க கூட சங்கம் வைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. இப்படி ஒரு பக்கம் பௌதிகவாதிகள், அவங்களால மாதவேந்தர் பிரிக்கு எந்த விதமான அவங்க 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 கூட மாதவேந்தர் பிரி தொடர்பு கொள்ளணுங்கிற விரும்பலை. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து கிருஷ்ணர் மேலே துளி கூட அன்பு இல்லாமல் கிருஷ்ண உணர்வு இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அதே சமயம் மாதவேந்தர் பிரி ஒரு சன்னியாசி. சரி, சன்னியாசிகளுடைய சங்கம் வச்சுக்கலான்னு போனால் மாதவேந்தர் பிரியை பார்த்தோன்னே மற்ற சன்னியாசிகள்லாம் சொல்கிறாங்க, ஓம் நமோ நாராயணா. பொதுவாக ஓம் நமோ நாராயணங்கிறது பக்தர்களுக்கு நான் அந்த முழுமுதற் கடவுள் பகவான் நாராயணனை சரணடைகிறேன், அவருக்கு அவருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு பக்தர்கள் பகவானை முழுமுதற் கடவுளை ஏற்றுன்றாங்க. ஆனால் மாயாவாத சன்னியாசிகள் ஓம் நமோ நாராயணான்னு சொல்கிறது அவங்க தன்னையே நாராயணன் சொல்கிறாங்க. நான் நாராயணன், நீயும் நாராயணன், நம்ம எல்லாருமே நாராயணன். அதனால் அவங்க தன்னையே நாராயணன் நினைக்கிறதுனால மாதவேந்தர் புரிகள் சன்னியாசியுடைய சங்கத்தையும் தவிர்த்தார். ஏன்னா இந்த சன்னியாசிகள்லாம் தங்களையே பகவான் நினைக்கிறவங்க, தன்னையே கடவுளாக நினைக்கிறவங்க, தன்னையே நாராயணனாக நினைக்கிறவங்க, அவங்க கூட நான் ஏன் சங்கம் வச்சுக்கணும்? இப்படி மாதவேந்தர் புரிக்கு சன்னியாசிகளோட சங்கம் வச்சுக்கவும் விருப்பம் இல்லை, பௌதிகவாதிகளோட சங்கமும் அவர் விரும்பலை. அதனால் அவர் தனிமையில் பக்தி தொண்டு செய்தார். உண்மையில் தனிமையில் பக்தி தொண்டு செய்கிறதுங்கிறது வந்து மாதவேந்தர் புரிய போன்ற உண்மையான பக்தர்களுக்கு தான் அது சாத்தியமாகும். நம்ம அதை வந்து நகல் பண்ணோம்னா நம்ம இறந்துடுவோம், நம்ம ஆன்மீக தற்கொலை செய்து கொண்ட மாதிரி ஆகிடும். ஆனால் ஸ்ரீபாத் மாதவேந்தர் புரி இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த உலகத்தில் தோன்றணும்னு பிரார்த்தனை செய்தார். இப்போ பகவான் இங்கே வந்தால் தான் இந்த மாதிரி மாயாவாதிகள் பௌதிகவாதிகள்லாம் விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய அவர் எப்பவுமே கிருஷ்ணருடைய ஸ்மரணத்தில் இருந்தார், கிருஷ்ணர் மேலே உள்ள பிரேமத்தில் இருந்தார். அப்போ ஒரு நாள் மாதவேந்தர் புரி பிருந்தாவனம் யாத்திரை போகிறதுக்காக தீர்மானித்தார். பல இடங்களில் யாத்திரை பிரயாணம் செஞ்சுட்டு பல இடங்களில் யாத்திரை பிரயாணம் செய்வார். அப்படி அவர் பிருந்தாவனம் யாத்திரை வரும்பொழுது மதுரா வரார். மதுராவில் வந்து கிருஷ்ணருடைய ஜென்மபூமி அவதார ஸ்தலத்தையெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ரீபாத் மாதவேந்தர் புரி பிருந்தாவனம் வந்தார். பிருந்தாவனத்தை சுற்றி உள்ள 12 வனங்களையும் தரிசனம் பண்ணி இறுதியில் ஸ்ரீபாத் மாதவேந்தர் புரி கோவர்த்தன மலைக்கு வந்தார். இந்த கோவர்த்தன மலையில் வந்தோடனே மாதவேந்தர் புரி உண்மையான உன்னதமான பிரேமத்தை வெளிப்படுத்தினார். இந்த கோவர்த்தன மலை தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடையாக பிடித்தது, இந்த கோவர்த்தன மலையில் தான் அவர் பசுகளையும் கன்றுகளையும் மேய்த்தது அப்படின்னு சொல்லி இந்த கோவர்த்தன மலையை ரொம்ப ஆனந்தமாக சுற்றி வாழ வந்தார். இப்படி கோவர்த்தன மலையை சுற்றி வாழ வந்துட்டு பரிகிரமா பண்ணிட்டு ஸ்ரீபால் மாதவேந்தர் புரி கோவிந்த குண்டங்கிற இடத்துல தங்கினார். இந்த கோவிந்த குண்டத்துடைய சிறப்பு என்னன்னா, இந்திரனுடைய கர்வம் ஒடுக்கப்பட்டு இந்திரன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைஞ்சார். கிருஷ்ணர் கோவர்த்தனுடைய மலையை கொடையா பிடிச்சு இந்திரனுக்கு பாடம் புகட்டினார். அப்பொழுது இந்திரன் இந்த கோவிந்த குண்டத்தில் உள்ள நீரால் தான் பகவானுக்கு அபிஷேகம் செய்தார். அந்த கோவிந்த குண்டத்தில் ஸ்ரீபாத மாதவேந்தபுரி தங்கிட்டார். தங்கிட்டு எப்பவுமே கிருஷ்ணருடைய ஸ்மரணத்தில் இருப்பார். சில சமயம் அவர் சிரிப்பார், சில சமயம் அழுவார், சில சமயம் இங்கே அங்கேயே ஓடுவார், கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவார். சில சமயம் அவர் தன்னை மறந்திருப்பார். அவருக்கு பசியோ ஏக்கமோ தாகமோ எதுவுமே கிடையாது. அவர் எப்பவுமே கிருஷ்ண உணர்வுல, கிருஷ்ண பிரேமத்தில் பூர்ண சந்தோஷமா இருந்தார். ஸோ எப்படி மாதவேந்தர் புரி அந்த கோவிந்த குண்டில் தங்கிட்டு எதுவுமே சாப்பிடாம கிருஷ்ணருடைய ஸ்மரணத்தில் இருக்கார், கிருஷ்ணருடைய பிரேமத்தில் இருக்கார். அப்போ ஒரு ஆயர்குல சிறுவன், ஒரு கோபாலன், அவன் ஸ்ரீபாத மாதவேந்தர் புரியுடைய இடத்துக்கு வந்தான். ஓ மகாராஜ், ஓ மகாராஜ், நீங்க ஒன்றும் சாப்பிடலையே, இந்தாங்க பால் அப்படின்னு ஒரு பானையில பால் கொண்டு வந்து கொடுத்து அந்த பையனை பார்த்தோன்னே மாதவேந்தர் புரிக்கு ரொம்ப ஆச்சரியம். கண்ணா, நீ யாரு, நீ எங்க இருக்க, என்ன பண்ற, உனக்கு எப்படி தெரியும் நான் ஒன்றும் சாப்பிடல அப்படின்னு? அப்போ அந்த கோபாலன் சொல்லுவான், அந்த பையன், நான் வந்து இங்கே பசுக்களையும் கன்றுகள்லாம் மேய்ச்சிட்டு இருக்கேன், பொதுவாக எங்களோட இடத்துல வந்து யாருமே சாப்பிடாம இருந்ததில்லை, பொதுவாக யாராவது எங்ககிட்ட வந்து பிக்ஷை கேட்பாங்க, மதுக்கறி கேட்பாங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு கொடுப்போம், ஒருவேளை யாருமே எங்ககிட்ட வந்து கேட்கலைன்னா நான் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன், அதனால் இந்த 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 இடத்துல யாருமே சாப்பிடாம இருக்கக்கூடாது. நீங்கள் இங்கே வந்து ஒன்றும் சாப்பிடாம இருக்கீங்கன்னு இந்த குளத்தில் தண்ணி எடுக்க வந்த பெண்கள்லாம் எங்ககிட்ட சொன்னாங்க, அந்த கோபி அந்த ஆயிரக்குல பெண்கள்லாம் வந்து சொன்னாங்க. இப்போ அவங்க தான் இந்த பால் எல்லாம் கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஆ, எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, நான் பசுக்கள்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ நீங்கள் பால் குடிங்க, குடித்து இந்த பானையை பத்திரமா வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் கொடுக்கணும்னு ஓடிடும். மாதவேந்தர் புரிக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும். ஓகே, இது கிருஷ்ணருடைய ஏற்பாடாக இருக்கும், நான் சாப்பிடாமல் இருக்கேங்கிறது பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவர் தான் இந்த பையனை அமைச்சிருக்கார். ஆனால் அந்த பையன் அவ்வளோ அழகு, அவன் அவனை பார்த்தோன்னே மாதவேந்தர் புரிக்கு இனம் பிரியாத ஒரு அன்பு ஏற்பட்டது. அந்த பையன் கொடுத்துட்டு போனோடனே மாதவேந்தர் புரி அந்த பால் குடித்தார். அவ்வளோ ஒரு சுவை, அமிர்தமாக இருந்தது அந்த பால். பால் குடித்து பானையை வச்சுட்டு அந்த பையன் வரக்கூடிய திசையை பார்த்துட்டு இருந்தார். எப்போ அந்த பையன் வருவான், அவன்கிட்ட இந்த பானையை கொடுக்கணும், அவனை இன்னொருக்கா பார்க்கணும். ஆனால் அந்த போன பையன் வரவே இல்லை. மாதவேந்தர் புரி தொடர்ந்து ஹரிநாமத்தை ஓதிட்டே இருந்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படி சான் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஜபம் பண்ணிகிட்டே கொஞ்சம் நேரத்தில் நேராக ஒரு சிறிய நிதிரையில் இருந்தார். நிதிரைன்னு சொல்ல முடியாது, அதுவும் கிருஷ்ணருடைய ஸ்மரணம் தான் சொல்லணும். அப்படியே ஒரு உன்னதமான நிலையில் இருந்தார். அப்போ அவருடைய கனவுல அதே பையன், இந்த பால் கொண்டு வந்த பையன் அவர் கனவுல வந்தான். ஓ மாதவேந்தர் புரி, மாதவேந்தர் புரி, அவர் கையை பிடிச்சிருந்தான். அவர் கையை பிடிச்சிட்டு, மாதவேந்தர் புரி நீ என் கூட வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போனான். ஒரு இடத்துல கூட்டிட்டு போயிட்டு அந்த பையன் காமிக்கிறான், இங்கே தான் நான் இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னுடைய பேர் கோபால், நான் வந்து இந்த புதர்ல இந்த மண்ணில் இருக்கேன், என்னை வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி வஜ்ரநாபன் நீங்க பிரதிஷ்டை பண்ணார், வஜ்ரநாபன் பிரதிஷ்டை பண்ணி இங்குள்ள பிராமணர்கள் என்னை வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ முகலாயருடைய படையெடுப்புல பிராமணர்கள் பயந்து போய் என்னை இங்கே மறைச்சி வச்சுட்டு அவங்களும் ஓடி போயிட்டாங்க. இப்படி ரொம்ப வருஷமாக நான் இந்த புதரில் மழையில் வெயிலில் குளிரில் பனியில் ஒன்றுமே சாப்பிடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், நான் உங்களுடைய வருகைக்காக காத்துட்ருக்கேன், காத்துட்ருந்தேன், நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க, எப்போ என்னை வந்து இங்கேருந்து இந்த துன்பத்திலேருந்து என்னை விடுவிக்க போகிறீங்க, எப்போ எனக்கு சேவை பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்காக நான் காத்துட்ருந்தேன். ஏன்னா உங்களால் மட்டும்தான் எனக்கு சேவை பண்ண முடியும், ஏன்னா நீங்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, நீங்கள் என் மேலே அவ்வளோ பிரியம் வச்சுருக்கீங்க, அதனால் உங்களால் மட்டும்தான் இதை பண்ண முடியும், தயவுசெய்து நீங்கள் இருந்து எடுத்துருங்க எடுத்து இந்த கோவத்தின மலை மேலே பிரதிஷ்டே பண்ணுங்க. அங்கே எனக்கு தினமும் போக பிரசாதம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் தான் இந்த இடத்துக்கு அதிகாரி, என்னுடைய பேர் கோபால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மறைஞ்சிடறான். மாதேவந்த புரி தன்னுடைய நித்திரையிலிருந்து திரும்பினார். அப்போ அவர் அதிர்ச்சி அதிர்ந்து போயிடுறார், பிரமிச்சு போயிடுறார். அப்போ நான் பார்த்தது, என்னுடைய கனவுல வந்தது அதே பையன். அப்போ கிருஷ்ணா, என்னுடைய கிருஷ்ணர் பகவான், அவர் என் முன்னாடி வந்து எனக்கு பால் கொடுத்தாரு, எனக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு. ஓ, நான் எவ்வளோ துர்பாகியசாலி, இதை புரிஞ்சுக்காமல் போயிட்டேனே அப்படின்னு உடனே கோவிந்த குண்டில் குளிச்சுட்டு அவசரமாக அங்கே உள்ள விரஜவாசியெல்லாம் கூப்பிட்டார். அந்த விரஜதாமில் வசிக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு, விரஜவாசியெல்லாம் கூப்பிட்டு கரெக்டாக அந்த கனவுல வந்து அந்த அந்த அவருடைய நிதிரையில் வந்து கோபால் எந்த இடத்துக்கு காமிச்சாரோ அங்கே கூட்டின்னு போகிறார் அவங்கள. அப்படி மாதவந்த பிரி சொல்கிறார், இப்போ நம்ம போகக்கூடிய இடம் ரொம்ப அடர்ந்த பகுதி, நிறைய புதர்கள்லாம் இருக்கும், புல்கள்லாம் வளர்ந்துருக்கும், முன்ச்சடிகள்லாம் இருக்கும், அவ்வளோ சுலபமாக அங்கே போக முடியாது. நீங்கள் நிறைய கடப்பாறை கோடாரியெல்லாம் எடுத்துன்னு வாங்க, மம்முட்டியெல்லாம் எடுத்துட்டு வாங்க, அந்த இடத்த சுத்தம் பண்ணணும். இந்த மாதவேந்தர் புரி சொல்லவும் விஜயவாசிகள்லாம் அவங்கவுங்க மம்முட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்து அங்கே அந்த புதரெல்லாம் சுத்தப்படுத்தி பார்க்கும்போது அங்கே பார்த்தாங்க, அப்போ அற்புதமான விக்கிரகம் கோபால். முழுதும் மண்ணாலையும் தூசிகளாலையும் குப்பைகளாலும் கவரப்பட்டு கோபால் அந்த விக்கிரகத்தை பார்த்தோன்னே அந்த விஜயவாசிகள்லாம் அப்படி பிரமிச்சு போடுறாங்க, அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. உடனே மாதவந்தி புரி சொன்னார், அவங்களை கொண்டு வாங்க வெளியே, கோபால் வெளியே கொண்டு வாங்க. ஆனால் சாதாரண மனுஷனால் கோபாலை தூக்க முடியாது. விஜயவாசி சொன்னாங்க, மகராஜ் இது ரொம்ப கனமாக இருக்குது, சரி யார் ரொம்ப பலமாக இருக்கீங்களோ ரெண்டு பேர் சேர்ந்து தூக்குங்க. ரெண்டு பேர் சேர்ந்து கோபால் விக்கிரகத்தை தூக்குனாங்க, ரொம்ப பலம் வாய்ந்தவங்க. தூக்கினோடனே கோபாலுடைய அந்த விக்கிரகத்தை பார்த்தோன்னே மாதவந்தி புரி அப்படியே ரொம்ப பேரானந்தம் அடைஞ்சார். அதுக்கப்புறம் கோபால் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார் மாதவேந்தர் புரி. உடனே விரஜவாசியில் அழைச்சிட்டு கோவர்த்தன மலை மேலே கோபாலை பிரதிஷ்டை பண்ணார். ஒரு பெரிய கல்லை வந்து சிம்மாசனமாக போட்டு பின்னாடி அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து அது கோபாலை உட்கார வச்சார். ஆக்சுவலி கோபால் என்ன சொல்வார், நான் மாதவேந்தர் புரிட்ட, நான் ரொம்ப நாள் இதில் இந்த புதரில் இருந்தனால என் உடல் ரொம்ப உஷ்ணமாக இருக்குது, என்னை நீ குளிர்ச்சிப்படுத்தணும், தயவுசெய்து எனக்கு உண்டான அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் நீ செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டார். அப்போ மாதவேந்தர் புரி கோபால் அங்கே பிரதிஷ்டை பண்ண உடனே கோவிந்த குண்டிலிருந்து அங்கே உள்ள பிராமணர்கள்லாம் தீர்த்தம் எடுத்துட்டு வந்தாங்க. தீர்த்தம் எடுத்துட்டு வந்து கோபாலுக்கு முதல் அபிஷேகம் செய்தாங்க. அதுக்கப்புறம் மாதவேந்தர் புரி அங்கே உள்ள விரஜவாசிகள்டெல்லாம் சொல்லி ஏறக்குறைய 900 பானைகள் கோவிந்த குண்டிலேருந்து ஜலம் எடுத்துகிட்டு வந்தாங்க. 900 பானைகள் நீர் எடுத்துகிட்டு வந்து கோபாலோட உடலை குளிச்சு படுத்துறதுக்காக அவர் அபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வாசனை திரவியங்களால் அவருடைய உடலை சுத்தம் பண்ணார். மாதவேந்தர் புரி அவரே தன்னுடைய கைகளால் எண்ணெய் காப்பிட்டு வாசனை திரவியங்கள் கலந்த ஆயிலால் சந்தன ஆயிலால் அவருடைய உடலை சுத்தப்படுத்தினார். அதுக்கப்புறம் திரும்பவும் 100 பானைகள் நெய்யாலையும் சுத்தமான நீராலையும் அபிஷேகம் பண்ணார். அங்குள்ள பிராமணர்களுக்கெல்லாம் மாதவன் புரி தீட்சை அளித்தார். தீட்சை அளித்து அவங்களை விக்கிரக வழிபாட்டில் ஈடுபடுத்தினார். அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான அபிஷேகம் நடைபெற்றது. பால், தயிர், நெய், பஞ்சகவ்யம், பால், தயிர், நெய், பசுடைய சாணம், கோமியம், முதலால் முதல் பஞ்சகவ்யங்களால் கோபாலுடைய உடல் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பஞ்சாமிரதம், பால், தயிர், நெய், தேன், இளநீர், இதை வைத்து மாதவேந்தர் புரி அபிஷேகம் பண்ணார். இப்படி குடம் குடமாக பானை பானையாக நெய், பால், ரஜவாசி அந்த கோவர்த்தன மலையை சுற்றி உள்ள கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வந்து கோபாலை தரிசனம் பண்ணாங்க. எல்லாரும் இந்த அபிஷேகத்தில் கலந்துட்டாங்க. இப்படி வர்ணிக்க முடியாத அளவுக்கு அபிஷேக செரமனி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பேர் நிறைய ஆபரணங்கள் கோபாலுக்கு வந்து நிறைய தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்கள், புதிய ஆடைகள், வஸ்திரங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. உண்மையில் பிரஜவாசிகளுடைய அன்பு நம்மளால் கற்பனை செய்ய பார்க்க முடியாத அன்பு. ஏன்னா பொதுவாக பகவான் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம அவருக்கு என்ன கொடுக்குறோம்னு அவர் பார்க்கறது இல்லை, நம்ம என்ன வச்சுருக்கோம்னு பார்க்குறாரு. பிரஜவாசிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்கிறது இல்லை, தங்கள்கிட்ட உள்ளதெல்லாம் அவங்க கோபாலுக்கு அர்ப்பணிச்சாங்க. சரி, மாதவேந்தர் புரி அந்த பிரஜவாசியோட அன்பை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். ஒவ்வொரு கிராமத்தில் உள்ளவங்களும், அந்த கோவர்த்தன மலையை சுற்றி உள்ள எல்லா பிரஜவாசிகளும் கிராமத்தில் உள்ளவங்களும் கோபால தரிசனம் பண்ண வந்தாங்க. அப்படி வரும்போது அவங்க நிறைய ஆபரணங்கள் வஸ்திரங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அபிஷேக செரமணி முடிஞ்சதுக்கப்புறம் கோபாலுக்கு ரொம்ப அற்புதமாக அலங்காரம் செய்யப்பட்டது. அலங்காரம் முடித்ததுக்கப்புறம் அற்புதமான ஆரத்தி, அதுக்கப்புறம் போகா. அந்த போகாவும் எப்படின்னா, அங்கே வந்த கிராமத்து ஜனங்கள் அவ்வளோ பேரும் வண்டி வண்டியாக நிறைய தானியங்கள், காய்கறிகள், பால், பழம், விதவிதமான பதார்த்தங்களை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ரொம்ப அன்போடு கோபாலுக்கு சமர்ப்பித்தாங்க. உடனே அங்குள்ள பிராமணர்களை வச்சு மாதவேந்தர் புரி ரொம்ப அற்புதமாக போகா தயார் பண்ணார். விதவிதமான சப்பாத்தி, சப்பாத்தியில் வந்து நெய் தடவி, மலை மாதிரி சப்பாத்தி, மலை மாதிரி தால், மலை மாதிரி சாதம், அப்புறம் வெஜிடபிள் காய்கறியில் வந்து சப்ஜி, ட்ரை வெஜிடபிள் சப்ஜி, அதுக்கப்புறம் லிக்விட் வெஜிடபிள் சப்ஜி, சாம்பார், பாயசம், நிறைய ரசகுல்லா, நிறைய இனிப்பு பலகாரங்கள், இனிப்பு உருண்டைகள், விதவிதமாக விதவிதம் பாலில் பல விதமான ஐட்டங்கள், பதார்த்தங்கள், கீரை வகைகள், அளவிட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அன்னக்கூட்ட செருமணி, பெரிய மலை மாதிரி போகா தயார் பண்ணி அந்த அன்னக்கூட்டத்தை வந்து ஸ்ரீ மாதவேந்தர் புரி கோபால் சமர்ப்பித்தார். எல்லாருக்கும் ரொம்ப ஆனந்தம். விருதவாசிகள்லாம் அந்த அன்னக்கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளோ பேர் ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சாங்க. மாதவேந்தர் புரி அவர் தன்னுடைய பிரேமத்தினால் பார்க்க முடிஞ்சது, அவ்வளோ போகாவே கோபால் ஏற்றுன்றார். அவங்க என்னெல்லாம் அன்போடு படைத்தாங்களோ அவ்வளவு உணவு வகைகளும், ஆயிரக்கணக்கான சப்பாத்தி, மலை மாதிரி உள்ள சாதம், சாம்பார், பருப்பு, சப்ஜி, பாயசம், இனிப்பு பலகாரங்கள், விதவிதமான பலகார உருண்டைகள், பால் பதார்த்தங்கள், எல்லாத்தையும் கோபால் அன்போடு ஏற்றுட்டார். இதை மாதவேந்தர் புரினால பார்க்க முடிஞ்சது. மாதவேந்தர் புரி பார்த்தார், எல்லாத்தையும் கோபால் ஏற்றுக்கிட்டார். திரும்பவும் அது மகாபிரசாதமாக கொடுத்தார். ஏன்னா பகவான் வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் எல்லாத்தையும் ஏற்றுட்டா கூட திரும்ப அதை அப்படியே கொடுக்க முடியும். இதை வந்து அருவாவாதிகள், கடவுள் நம்பிக்கைட்டுறவங்களால புரிஞ்சிக்க முடியாது. எப்படி ஒரு விக்கிரகம் உணவு சாப்பிட முடியும்? ஆனால் மாதவேந்தர் புரி போன்ற பக்தர்னால அதை உணர முடிஞ்சது. பகவான் எல்லாத்தையும் சாப்பிட்டு அவருக்கு அதே சமயம் அந்த பொருளை திரும்ப அந்த 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 பிரசாத திரும்ப அவர் கொடுத்தார். இப்போ எப்படி மாதவேந்தர் புரி அன்றைய அந்த பிரசாத விநியோகம் வந்து எல்லாருக்கும் அந்த விஜயவாசிலாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் அதை விநியோகம் பண்ண சொன்னார். முதல்ல பிராமணர்களுக்கும், பிராமணர்களுடைய மனைவிகளுக்கு, அதுக்கப்புறம் சத்திரியர்கள், வைசியர்கள், சூதர்கள் எல்லாருக்கும் பிரசாதம், மகாபிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. இந்த மாதிரி கோபால் தரிசனம் கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான விஜயவாசிகள், ஆயிரக்கணக்கான பேர் இந்த கோவர்த்தன மலையை சுற்றி உள்ளவங்க, கோவர்த்தன மலை மட்டும் இல்லை மதுரா நகரத்தில் உள்ளவங்க, விருந்தாவனத்தில் அந்த சுத்து வட்டாரத்தில் அவ்வளவு ஜனங்களும் கோபால் தரிசனம் பண்ண வந்தாங்க. வரும்போது அவங்க எல்லாருமே அன்போடு நிறைய உணவு பதார்த்தங்கள், தானியங்கள், காய்கறிகள், பால், பழம் அளவிட முடியாத அளவுக்கு கொண்டு வந்து கோபாலுக்கு அர்ப்பணித்தார். ஒவ்வொரு கிராமத்தில் உள்ளவங்க மாதவ வந்து புரிட்டு வேண்டின்னாங்க, எங்களுக்கு ஒரு நாள் கொடுங்க, நாங்களும் இந்த மாதிரி அன்னக்கூட்டா பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு நாள் கொடுங்க, நாங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி அன்னக்கூட்டா பண்ணுறோம். இப்படி தினம் தினம் கோபாலுக்கு அன்னக்கூட்டா செரமணி. அப்போ பிரஜவாசிகளாக பேசுகின்றாங்க, எப்படி கிருஷ்ணர் நிலை புரிஞ்ச சமயத்தில் கோவர்த்தன மலைக்கு அன்னக்கூட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதோ அதே போல் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எப்படி கிருஷ்ணர் வந்து விஜயவாசியில் அன்னக்கூட்டா செய்ய சொல்லி கோவர்த்தனுக்கு அர்ப்பணம் பண்ணாரோ அதே போல் மாதவேந்தர் புரியும் இன்றைக்கி கோபாலுக்கு இந்த அன்னக்கூட்டா செம்மன் நடத்துகிற அப்படின்னு எல்லா விஜயவாசிகளும் மாதவேந்தர் புரிய புகழ் பாடினாங்க. ஜெய் ஸ்ரீபாத் மாதவேந்தர் புரிக்கு ஜெய். எப்படி மாதவேந்தர் புரி தொடர்ந்து அங்கே அன்னக்கூட்டம் நடத்தினார், எண்ணற்ற ஆயிரக்கணக்கான பேர். அந்த சமயத்தில் தற்சமயமாக ஒரு கூடார அமைச்சு அதில் கோபால் இருந்தார். அப்போ மதுராவிலிருந்து நிறைய செல்வந்தர்கள் தங்களால் தங்களுடைய செல்வத்தை எல்லாம் கோபாலுக்கு அர்ப்பணிக்க தயாராக இருந்தாங்க. அதில் ஒரு பெரிய சக்கரவர்த்தி, ஒரு ஜமீன்தார் வந்து கோயில் கட்டித்தரேன்னு சொன்னார். சிலர் வந்து மதுர் சுவர் கட்டித்தரேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த சேவை எடுத்துட்டு கோபாலுக்கு பிரம்மாண்டமான கோயில் அமைச்சாங்க. கிளி சைத்தன்ய சரிதாமத்தில் கிருஷ்ணதாஸ் கௌடர் கோசம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோபால் விக்கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டது, அவருக்கு அபிஷேகம் நடைபெற்றது, அன்னக்கூட்டம் நடைபெற்றது, இதெல்லாம் ஒரே நாளில் நடந்தது, ஒரே நாளில். இது வந்து நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது கோபாலுடைய காரணமற்ற கண்ணினாலும் மாதவேந்தருடைய தூய்மையான பிரேமத்தினாலும் நடந்தது. எப்படி அங்குள்ள விரஜவாசிகள்லாம் மாதவேந்தருடைய பிரேமம் கோபாலுடைய கருணையை கண்டு அப்படி அதிர்ச்சி அதிர்ந்து போயிட்டாங்க. அப்போ அவங்க எல்லாரும் அங்கே வரக்கூடியவங்களாம் கோபாலுடைய புகழ் பாடினாங்க, ஜெய் கோபால், கோபால் கி ஜாய், கோபால் கி ஜாய், கோபால் கி ஜெய் ஹோ, கோபால் கி ஜெய் ஹோ அப்படின்னு அங்கே உள்ளவங்க எல்லாம் கோபாலுடைய புகழ் பாடினாங்க. எப்படி தொடர்ந்து தினம் தினம் நாளுக்கு நாள் கோபாலுடைய புகழ் தெரிஞ்சு எண்ணற்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கோபால தரிசனம் பண்ண வந்தாங்க, கோபால் சேவை பண்ண ரெடியா இருந்தேன். இப்படி தொடர்ந்து 2 வருஷம் மாதவேந்தர் புரி கோபாலுக்கு கைங்கரியம் பண்றார். இப்படி எண்ணற்ற பிராமணர்கள் வந்து தீட்சை கொடுத்து அவங்களையும் கோபாலுடைய நித்தியமான சேவையில் ஈடுபடுத்தினார். அப்ப வங்காளத்திலிருந்து 2 பிராமணர்கள் மாதவேந்தர் புரி வந்து சந்திச்சாங்க. அவங்களுடைய பக்தியில திருப்தி அடைஞ்சு மாதவேந்தர் புரி அவங்கள கோபாலுடைய நித்தியமான சேவையில் ஈடுபடுத்தினார். அப்படி தொடர்ந்து உற்சவங்கள்லாம் நடந்துட்டே இருந்தது 2 வருஷமா. அப்போ ஒரு நாள் கோபால், ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, இப்படி தினமும் அன்னக்கூட்ட செரமனி நடக்குது, விதவிதமான பலகாரங்கள், விதவிதமான உணவு பண்டங்கள்லாம் கோபாலுக்கு படைக்கப்படுது. அதை பார்த்தே மாதவேந்தர் புரி ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சார். இப்படி முழு நாளும் சில நேரம் கீர்த்தனை பாடுவாங்க, சில பக்தர்கள் கீர்த்தனை பாடிட்டு இருப்பாங்க, சில பக்தர்கள் நடனம் ஆடிட்டு இருப்பாங்க, சில பக்தர்கள் கோபாலுக்கு விதவிதமாக போகா தயார் பண்ணிட்டு இருப்பாங்க, சிலர் பூஜையில் ஈடுபட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாமே கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபட்டிருந்தது மாதவேந்தர் புரி பார்த்து ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சார். அதுக்கப்புறம் பிரசாத விநியோகம் எல்லாருக்கும் விநியோகிக்கப்பட்டது. இதெல்லாம் பண்ணிட்டு கூட மாதவேந்தர் புரி கடைசியில் கொஞ்சம் போல ஏதாவது பால் பதார்த்தங்களை மட்டும் எடுத்துக்குவார். அவர் வந்து இந்த கோபாலுடைய லீலையிலே ரொம்ப, கோபால் மேல ஒரு பிரேமத்தினாலே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருந்தார். எப்படி மாதவேந்தர் புரி கோபாலுடைய அன்பு பரிமாற்றம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திரும்பவும் கோபால் மாதவேந்தர் புரி கனவுல வந்தார். மாதவேந்தர் புரி, எனக்கு இன்னும் அந்த சூடு தனியில, என் உடம்பு இன்னும் உஷ்ணமாக தான் இருக்கு, எனக்கு கொஞ்சம் சந்தனம் போடணும், சந்தனம் தேய்ச்சி விட்டால் தான் என் உடம்பு இன்னும் குளிர்ச்சி ஆகும், அது உன்னால் தான் முடியும், நீ தான் அதை செய்யணும், அது வந்து நீலாச்சல மலையில், அதாவது அங்கே போனால் தான் அது கிடைக்கும், அதெல்லாம் நீ உடனே போகணும், காலதாமதம் பண்ணாத என்னால் உஷ்ணம் தாங்க முடியல, எனக்கு எப்பயோ அது சந்தனத்தை கொண்டு வரணும் நீங்கள் அப்படின்னு கோபால் தன்னுடைய அன்பை மாதவேந்தர் புரிட்டு வெளிப்படுத்தினார். உடனே மாதவேந்தர் புரி எந்திரிச்சு அவர் இப்போ யாத்திரையை மேற்கொள்ள தயாரானார். ஆனால் அவர் என்ன விரும்பினார்னா, நான் போயிட்டு வர்றதுக்கு சம காலங்கள் நிறைய காலங்கள் ஆகலாம், ஏன்னா அந்த காலத்தில் நடந்துதான் எல்லா பக்கமும் போகணும், இப்போ நான் வர்ற வரைக்கும் கோபாலுடைய எந்த சேவையும் நிற்கக்கூடாது, அது எப்பவும் போல சரியாக நடக்கணும் அப்படின்னு அவர் அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் செய்தார். என்னென்ன பிராமணர்கள் எப்பப்போ பூஜை செய்யணும், யார் யார் எப்பப்போ வந்து அன்னக்கூட்டம் படைக்கணும், எப்போ கோபாலுக்கு அபிஷேகம் நடக்கணும், அவருக்கு ஓய்வு கொடுக்கறது, அவருக்கு அவரை வந்து அலங்காரம் செய்கிறது, இப்படி எல்லா விதமான சேவைகளும் எந்த குறைவும் இல்லாமல் அவர் திரும்ப வர வரைக்கும் அப்படியே நடக்கிறதுக்கு மாதவேந்தர் புரி ஏற்பாடு செய்தார். அங்குள்ள பிராமணர்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சேவைகள்லாம் கொடுத்து, அதாவது அவர் திரும்ப வர வரைக்கும் நடக்கிற வரை எல்லாமே ஏற்பாடு செய்தார். அதுக்கப்புறம் மாதவேந்தர் புரி தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்தார். அப்படி மாதவேந்தர் புரி பிருந்தாவனத்திலிருந்து யாத்திரை வரும்பொழுது வர வழியில் சாந்திப்பூர் வந்தார். சாந்திப்பூரில் வந்தோடனே அத்வைத ஆச்சாரியை சந்தித்தார். அத்வைத ஆச்சாரியர் மாதவேந்தர் புரி ஒருத்தர் சந்தித்த உடனே அவங்களுக்கு இயல்பாகவே அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அன்பு பரிமாற்றம் ஏற்பட்டது. மாதவேந்தர் புரி சந்தித்தோடனே அத்வைத ஆச்சாரியர் ரொம்ப அன்போடு வரவேற்றார், அவருடைய பாதங்களில் நமஸ்கரித்தார். உடனே மாதவேந்தர் புரி அத்வைத ஆச்சாரியை கட்டி தழுவிட்டார். ரெண்டு பேரும் கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த கண்ணீரானது அருவி போல, கங்கை நீர் எப்படி கரை புரண்டு வருமோ அந்த அளவுக்கு அவங்க அன்பு பரிமாற்றம் செய்துட்டாங்க. அப்போதான் மாதவேந்தர் புரிக்கு தோணிச்சு, நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு நபரை சந்திக்கல, நான் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களாம் பௌதிகவாதிகளாகவும் பேரளவான சன்னியாசிகளாகவும் தன்னை நாராயணன் நினைக்கக்கூடிய சன்னியாசிகளாக பார்த்தேன், ஆனால் இப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது அத்வைதாச்சாரியர். அத்வைதாச்சாரியர் அந்தளவுக்கு கிருஷ்ணன் மேலே பிரேமத்தில் இருந்தார். அத்வைதாச்சாரியர் மாதவேந்தர் புரியை சந்தித்த உடனே அவருக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. எப்ப ரெண்டு பக்தர் சந்திச்சுக்கிறாங்களோ அப்ப அவங்க எப்பவுமே கிருஷ்ணோட லீலையிலையும் அவருடைய குணாதிசயங்களையும் பத்தி பேசுவாங்க. இப்படி பல நாட்கள் மாதவேந்தர் புரியும் அத்வைதாச்சாரியரும் கிருஷ்ணருடைய லீலைகள் அனுபவிச்சாங்க. மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் கதையந்த சமாமித்யம் துச்சந்தி சேராமந்தி. அது ரெண்டு பேருக்கும் போதை தரதா இருந்தது. எப்பவுமே ஒருத்தர் ஒருத்தர் கிருஷ்ணோட லீலையில பேசி ஆனந்தம் அடைஞ்சாங்க. அத்வைதாச்சாரியர் சாஷாத் மகாவிஷ்ணு கார்னோசா விஷ்ணு சதாசிவா அவர் மாதவேந்தர் புரிட்ட வேண்டின்ற எனக்கு தீட்சை கொடுங்க. எப்படி அந்த சதாசிவமே அந்த கார்னோசாய் விஷ்ணு எல்லா காரணங்களுக்கும் காரணம் மகாவிஷ்ணு அவர் அத்வைதாச்சாரியர் மாதவேந்தர் புரிய தன்னுடைய ஆன்மீக குருவாக எடுத்துன்ற மாதவேந்தர் புரியும் ரொம்ப சந்தோஷமா அவருக்கு தீட்சை வழங்கினார். தீட்சை வாங்கிட்டு தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்தார். அதே மாதிரி இன்னொரு சமயம் மாதவேந்தர் புரி ஒரு யாத்திரையில் இருக்கும்போது இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் அவர் நித்யானந்த பிரபு சந்தித்தார். நித்யானந்த பிரபு சந்தித்த உடனே எப்படி அத்வைதாச்சாரியருக்கும் மாதவேந்தர் புரிக்கும் ஒரு அன்பு பரிமாற்றம் ஏற்பட்டதோ நித்யானந்த பிரபுடைய பிரேமம் அவரை தரிசித்த உடனே மாதவேந்தர் புரி இனம் பிரியாத அவர் மேலே ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. ரெண்டு பேரும் ஒத்துரு ஒத்துரு கட்டி தழுவின்றாங்க. அவங்களுடைய அவங்களுக்கு இடையே ஏற்பட்ட அன்பு பரிமாற்றத்தை நம்மளை மாதிரி கட்டுண்ட ஜீவாத்மாக்கள்னால வர்ணிக்கவே முடியாது. அதுக்கு சாட்சியா இருந்தவங்க ஈஸ்வரபுரி பரமானந்த பூரி ஸ்ரீரங்கபுரி இவங்கெல்லாம் அன்று மாதவேந்தர் புரி யாத்திரையில் அவர் கூட இருந்து சேவை பண்ணிட்டு இருந்தவங்க. அவங்கெல்லாம் பார்க்க முடிஞ்சது ஸ்ரீ நித்யானந்த பிரபுக்கும் மாதவேந்தர் புரிக்கும் உள்ள அன்பு பரிமாற்றம். ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு அவங்க கண்கள்லேருந்து வரக்கூடிய அந்த ஆனந்த பிரேமத்தினுடைய கண்ணீர்னால ஒருத்தர் ஒருத்தர் நினைஞ்சிட்டாங்க. அவங்க தொடர்ந்து கிருஷ்ணாவுடைய புகழை பாடினாங்க. தொடர்ந்து ஹரிநாம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. அப்போ மாதவேந்தர் புரினால புரிஞ்சுக்க முடிஞ்சது இவர் வந்து ஒரு சாதாரண நபராக இருக்க முடியாது. இவர் சாட்சாத் இந்த பலராமராக தான் இருக்கணும். இவர் தான் இந்த கலியுகத்தில் வந்து கிருஷ்ண உணர்வை கொடுக்கறதுக்காக தன்னுடைய கருணை மூலமாக இங்கே தோன்றியிருக்கார் அப்படிங்கிறத மாதவேந்தர் புரினால புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லை ரெண்டு பேரும் அவ்வளோ அன்பு பரிமாற்றம் பண்ணி கிருஷ்ணோட லீலைகளை பேசிட்டு இருந்தாங்க. எப்படி அந்த சாக்ஷாத் பலராமர் மகாவிஷ்ணு போன்ற விஷ்ணு தத்துவங்களுக்கெல்லாம் ஆதாரமானவர் அந்த பலராமரும் சில மாதவேந்தர் புரிய தன்னுடைய குருவாக எடுத்துன்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. எப்படி பலராமர் அத்வைதாச்சாரியர் போன்றவங்களாம் கூட மாதவேந்தர் புரிய தன்னுடைய குருவாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு மாதவேந்தர் புரி கிருஷ்ணர் மேல பிரேம உள்ளவராக இருந்தார். இப்படி மாதவேந்தர் புரி அத்வைத ஆச்சாரியை சந்திச்சுட்டு அங்கிருந்து வர வழியில் சாந்திப்பூர்லேருந்து வரும்போது பலசோர் வழியாக ரெமுனாவுக்கு வந்தார். ரெமுனாவில் வந்து கோபிநாத்ஜி பார்த்த உடனே மாதவேந்தர் புரிக்கு அவ்வளோ இனம் புரியாத ஒரு பிரேமம் கோபிநாதர் மேலே. கோபிநாதர் முன்னாடி வந்து அவர் அப்படியே மூச்சு இழந்து மயங்கி விழுந்தார். அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவர் கோபிநாதருடைய அழகை ரொம்ப அற்புதமாக வர்ணித்தார். அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து ஹரிநாமத்தை சொன்னார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. சில சமயம் பாடுவார், சில சமயம் சிரிப்பார், சில சமயம் அவர் அங்கே மயங்கி விழுந்துடுவார். இப்படி கோபிநாதருடைய அழகு அங்கே அவருக்கு அங்கே அவருக்குரிய பூஜாரிகள் செய்யக்கூடிய சேவை இதெல்லாம் பார்த்தோன்னே மாதவேந்தர் புரி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். இப்போ மாதவேந்தர் புரி நினைச்சார் இங்கே இவ்வளோ அற்புதமாக கோபிநாதருக்கு சேவை பண்ணுறாங்க. இவங்க கோபிநாதருக்கு என்ன பிரசாதம் என்ன போகா கொடுக்குறாங்களோ அவங்க எப்படி கோபிநாத் சந்தோஷப்படுத்துகிறாங்களோ அதே போல் நான் என்னுடைய கோபாலை சந்தோஷப்படுத்தணும். பூஜாரிட்ட கேட்டுட்டார் மாதவேந்தர் புரி நீங்கள் கோபிநாதருக்கு எந்தெந்த மாதிரி போகா படைக்கிறீங்க என்னென்ன நேரத்தில் படைக்கிறீங்க என்னென்ன கொடுக்குறீங்க அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். பூஜாரி அவங்க ரொம்ப அழகாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார் அந்த பூஜாரி இங்கே கோபிநாதருக்கு நாங்கள் மாலை பொழுதில் ஒரு கீர் பாயசம் கொடுப்போம் அது மூன்று உலகத்தில் ரொம்ப விசேஷமானது. அது கோபிநாத் கீர்னு பேரு. அதை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, வேற எங்கேயுமே அது சாப்பிட முடியாது, வேற எங்கேயுமே அது கிடைக்காது. தினமும் மாலை பொழுது அந்த கீரை வந்து கோபிநாதுக்கு நாங்கள் கொடுப்போம். கோபிநாதுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது. அப்படியே அந்த பூஜாரி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பூஜாரி 12 பானைகளில் அந்த கீரை எடுத்துன்னு போய் கோபிநாதருக்கு படைக்கிறதுக்காக போறார், ஆஃபர் பண்றதுக்காக. மாதவேந்தர் புரிக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ அற்புதமான கீர் பண்ணி கோபிநாதுக்கு படைக்கிறாங்களா,
கோபிநாதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்களா போகா, அதே மாதிரி கீர் வந்து நானும் கோபால் கொடுக்கணும். அப்போ அந்த கீர் எப்படி சுவையாக இருக்கும் அப்படின்னு டேஸ்ட் பண்ணி சுவைச்சு பார்த்துட்டேன்னா அதே மாதிரி நான் பண்ணி கொடுக்கலாம், அது எனக்கு சுவைக்க கிடைக்குமா அப்படின்னு அவர் மனதில் நினச்சார். அந்த சமயத்தில் அந்த கீர் வந்து கோபிநாதருக்கு போகா ஆஃபர் பண்ணிட்டு இருக்கான். உடனே அடுத்த நிமிஷம் மாதவேந்தர் புரி தன்னை நிந்திச்சுக்கிறார், சே என்ன ஒரு கீழ்த்தனமான யோஜனை, கோபிநாதருக்கு போகா படைக்கும் போது எனக்கு சாப்பிட்டு பார்க்கணும்னு நினச்சிட்டேனே, சே நான் எவ்வளோ ஒரு கீழ்த்தனமானவன், பகவானுக்கு போகா கொடுக்கூடிய நேரத்தில் நான் சாப்பிடணும்னு நினச்சிட்டேன்னு ரொம்ப வேதனைப்பட்டார். ஆஃபரிங் போகா படைச்சி முடிஞ்ச உடனே ஆரத்தி நடந்தது. ஆரத்தி முடிஞ்சவுடனே அங்கிருந்து யார்கிட்டையுமே ஒத்துட்டி ஒன்றும் பேசாமல் மாதவேந்தர் புரி ரொம்ப வருத்தத்தில் ரொம்ப மனவேதனைப்பட்டு ரமணா விட்டு வெளியில் வந்துடுறார். கோபிநாதருடைய கோயிலை விட்டு வெளியில் வந்து அங்கே ஒரு மார்க்கெட் பிளேஸ், வியாபாரம் பண்ணக்கூடிய இடம், காளி மார்க்கெட் பிளேஸ் இருந்தது. அங்கே வந்து தனியாக உட்காந்துட்டு நான் பெரிய குற்றம் செய்துட்டேன், நான் ஒரு அபராதி, நான் ஒரு பெரிய குற்றம் செய்துட்டேன், கோபிநாதருக்கு படைக்கிறந்த போகா படைச்சிட்டு இருக்கும்போது நான் சாப்பிட்டு பார்க்க நினச்சிட்டேன், இந்த மாதிரி ஒரு அபராதி யார் இருக்க முடியும்னு சொல்லி அதே நினச்சி நினச்சி இயங்கிட்டு இருந்த அந்த மனநிலையில் ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுண்டு மாதவேந்தர் புரி ஹரிநாமத்தை ஓதிட்டு இருந்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ அந்த சமயத்தில் பூஜாரி நைட்டு பகவானுக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவரை ஓய்வு கொடுத்துட்டு ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப அவர் வந்து படுத்து தூங்குறார். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவர் தூக்கத்தில் கோபிநாதர் வந்தார், ஏய் பூஜாரி எந்திரி எந்திரி, நான் இன்னைக்கு ஒரு ட்ரிக் பண்ணி வச்சுருக்கேன், உன்னை ஏமாத்திருக்கேண்ணா, உனக்கே தெரியாது, நீ உடனே கோயிலுக்கு வா, என்னுடைய திரைக்கு பின்னாடி அங்கவாசத்துக்கு பின்னாடி ஒரு பானையை நான் தீட்டி வச்சுருக்கேன், நீ 12 பானை கீர் ஆஃபர் பண்ணி இல்லையா, அந்த கீரு நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் என்னுடைய பக்தன் மாதவேந்தர் பூரிக்காக, அவர் இப்போ அந்த மார்க்கெட் பிளேஸில் இருக்கார், நீ ஓடி போய் இந்த கீரை கொண்டு அவர் கொடுக்கணும், இதனுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு கோபால் அவர்கிட்ட பேசினார். கோபிநாத் பேசினார். பூஜாரி திடுக்கிட்டு எழுந்திரிச்சார், நான் கண்டது கனவா இல்லை நிஜமா அப்படின்னு எந்திரிச்சு அவசரமாக குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நேராக கோபிநாதோடைய ஆல்டருக்கு வந்தார். ஆல்டரை திறந்து பார்த்தா எக்ஸாக்டாக கரெக்டாக கோபிநாத் எந்த இடம் சொன்னாரோ அந்த இடத்துல ஒரு பானை இருந்துச்சுப்பா. அந்த பூஜாரி அப்படி பிரமிச்சு போடுவார், கோபிநாதர் ஒருத்தருக்காக ஒரு பானையில் உள்ள கீரை தில்லி வச்சிருந்தார்னா அப்போ அந்த பக்தர் எப்பேற்பட்ட பக்தராக இருக்கணும். உடனே அந்த பூஜாரி அந்த பானையை எடுத்துட்டு மார்க்கெட் பிளேஸுக்கு வந்தார். மார்க்கெட்டில் வந்து கூப்பிட்டே வர்றார், ஓ மாதவேந்திர புரி, ஓ மாதவேந்திர புரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களுக்காக கோபிநாத் ஒரு பானை கீறி தீடி வச்சிருக்கார், நீங்கள் உடனே அதை சாப்பிடணும், அதை அனுபவிக்கணும், ஆனந்தம் அடையணும், ஓ மாதவேந்திர புரி, ஓ மாதவேந்திர புரி அப்படின்னு மாதவேந்திர புரிய திருநாமத்தை சொல்லிட்டு அந்த பூஜாரி அவர் தேடிட்டு வர்றார். யாரோ தன்னை கூப்பிட்றாரு தெரிஞ்சுட்டு மாதவேந்தர் புரி பார்க்கும்போது அந்த பூஜாரி நேராக விட்டு வந்தார், நான் தான் மாதவேந்தர் புரி, நீங்கள் தான் அந்த மாதவேந்தர் புரியா அப்படின்னு ஒரு நிமிஷம் இந்த பானையை பிடிங்க அவர் கையில் கொடுத்துட்டு சாஸ்திரமாக நமஸ்காரம் பண்ணார். இந்த நடந்த விஷயங்களை அவர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி கோபிநாதர்லேருந்து உங்களுக்காக ஒரு பானை கீரை வந்து திருடி வச்சிட்டார், கோபிநாதர் எனக்காக அந்த கீரை எடுத்து வச்சாரா அப்படின்னு கேட்ட உடனே மாதவேந்தர் புரிக்கு அவ்வளோ ஒரு பரவசம் அவர் உடலில் ஏற்பட்டது, ரொம்ப அதிர்ச்சி ஆச்சரியப்பட்டார், எனக்காக போய் கோபிநாதர் இந்த ஒரு கீர்ப்பானை திருடினாரா, என்ன ஒரு கருணை, என்ன ஒரு இது அப்படின்னு மாதவேந்தர் புரி அவருடைய அந்த பிரேமத்தை அப்போதான் அந்த பூஜாரி பார்த்தார். அப்போ பூஜாரி புரிஞ்சின்றார், எதற்காக கோபிநாதர் இந்த கீரை திருடினார்னு, இப்பேற்பட்ட ஒரு மகா பாகவதர் மகா புருஷர் மகா பக்தருக்காக கோபிநாதர் செய்தியில் எந்த விதமான ஆச்சரியம் இல்லை அப்படின்னு மாதவேந்தர் புரியோடைய அந்த பிரேமத்தை பார்த்தோன்னு அந்த பூஜாரி புரிஞ்சின்றார். உடனே மாதவேந்தர் புரி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டார். கோபிநாத் கீர், அதுக்கு அமிர்த கேளின் பேர், அவ்வளோ சுவை, அதை சாப்பிடக்கூடிய ஓரொரு கவலோ மாதவேந்தர் புரி அப்படியே பிரேமத்தை உணர்ந்தார். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, அந்த கீரை முழுதும் சாப்பிட்டு அந்த பானையை தன்னுடைய பஸ்திரத்தினால் முடிஞ்சு வச்சுட்டார், பொடிச்சு பொடிச்சு தினமும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மட்பானையை சாப்பிட்டு மாதவேந்தர் புரி பிரேமத்தை அனுபவித்தார். ஜாய் ஸ்ரீ கோபிநாத் கீ கீ ஜாய் ஹோ, ஜாய் ஸ்ரீ மாதவேந்திர புரி கீ ஜாய் ஹோ. இந்த லீலைக்கு அப்புறம் இந்த உலகம் முழுவதுமே அவர் கீர்ச்சோர் கோபிநாதர் அழைக்கப்பட்டார். மாதவேந்தர் தன்னுடைய பக்தனுக்காக கீரை திருடி வச்சிருந்தனால அவர் கீர்ச்சோர் கோபிநாத் நினைச்சார். சோர்னா திருடன் ஹிந்தியில், கீர்ச்சோர் கோபிநாத், கீர்ச்சோர் கோபிநாத். அப்படி மாதவேந்தர் புரி அந்த கீரெல்லாம் சாப்பிட்டு கோபால் மேல கோபால்கிட்ட அன்பு, கோபிநாத் அன்பு பரிமாற்றம் செய்துட்டு திரும்ப தன்னுடைய யாத்திரையை தொடங்கினார். உண்மையில் என்ன நடக்கும்னா, மாதவேந்தர் புரிக்காக கோபிநாத்திலே கீரை திருடிட்டார்னு அந்த ஊர் பூரா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ மாதவேந்தர் புரி என்ன புரிஞ்சிட்டார்னா, இன்னும் நாங்கள் இருந்தேன்னா நிறைய பேர் என்னை பார்த்து வருவாங்க, என்னை புகழுவாங்க, இந்த புகழ் எனக்கு அவசியம் இல்லை, நான் இங்கிருந்து உடனே கிளம்பணும். இதுதான் ஆச்சாரியர், அதாவது ஒரு சுத்த பக்தருக்கு அழகுங்கிறத தன்னுடைய பக்தர் தன் லீலை மூலமாக காண்கிறாங்க ஆச்சாரியர். மாதவேந்தர் புரி உண்மையில் அந்த புகழையெல்லாம் விரும்பலை, அவருடைய ஒரே நோக்கம் கோபாலை சந்தோஷப்படுத்தணும், அவ்வளோதான். கோபாலுடைய சேவைக்காக தான் அவர் வந்திருக்கார், கோபாலை திருப்திப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கார். அவருக்கு தன்னுடைய புகழ் இந்த உலகத்துக்கு தெரியணும், தனக்கு புகழ் கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் அதை செய்யலை. இப்படி ரெமுனால நிறைய பேர் அவரை தெரிஞ்சுட்டு இவருக்காக கோபால் கீரை திரிட்டார் தெரிஞ்சோன்னு அவர் பார்க்கறதுக்காக வந்தாங்க. உடனே மாதவேந்தர் போய் அங்கிருந்து கிளம்பிடுறார். ஒரு பக்தன் விரும்பலைனாலும், ஒரு பக்தன் உண்மையில புகழ விரும்பலைனாலும் பகவானுடைய விருப்பப்படி அவனுக்கு புகழ் வந்து சேரத்தா சேரும். மாதவேந்தர் புரி ஜெகநாத புரி வர்றதுக்கு முன்னாடி அவருடைய புகழ் வந்துடும். இந்த மாதிரி மாதவேந்தர் புரி வந்து விருந்தாவனத்தில் கோபால் விருதத்தை பிரைஸ்டே பண்ணது, அவர் கீர்ச்சோர் கோபிநாத் கூட அன்பு பரிமாற்றம் செய்தது எல்லாம் விருந்தாவன் மதுராவில் ஜெகநாத்பூரியில் உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சிடும். மாதவேந்தர் புரி ஜெகநாத் புரி வந்துன்னு ஜெகநாதரை பார்த்த உடனே ஜெகநாதருடைய அழகு, அவருடைய விக்கிரகத்தை தரிசனம் பண்ணோடனே அங்கேயும் அவர் தன்னுடைய பிரேமத்தை வெளிப்படுத்துறார். ஜெகநாத தரிசனம் பண்ணி அங்கே கீர்த்தனை பாடி அப்படியே மூர்ச்சி அடைந்து விழுந்துறார். அதுக்கப்புறம் திரும்ப மாதவேந்தர் புரி தன்னுடைய நினைவு வந்ததுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் அவர் அங்கே புகழ விரும்பலை, ஆனால் நிறைய பேர் மாதவேந்தர் புரியை வந்து புகழ்ந்தாங்க, அவர் ரொம்ப போற்றி புகழ்ந்தாங்க. ஒன்றும் இல்லை, மாதவேந்தர் புரி அங்கேருந்து உடனே கிளம்பணும்னு நினச்சார். இப்படி எனக்கு புகழ்ச்சி வேண்டாம், எனக்கு நான் இங்கிருந்து கிளம்பணும்னு நினச்சார். ஆனால் அவர் வந்திருக்கிறது கோபாலுடைய சேவைக்காக, அதனால் அதெல்லாம் தாங்கிட்டார். தாங்கிட்டு அங்கே உள்ளவங்கிட்டலாம் சொன்னார், பூரி தாமில் உள்ள பாண்டாக்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி விருந்தாவனத்தில் கோபால் இருக்கார், அவருக்கு சந்தனம் வேணும், இந்த மலையாகில் இந்த மலையா மலையில் வந்து சந்தனம் எடுத்துன்னு வர சொல்லி எனக்கு கோபால் கட்டளையிட்டிருக்கார். ஸோ தயவுசெய்து நீங்கள் எனக்கு அது உதவி செய்தீங்கன்னா அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னார். உடனே அங்குள்ள பாண்டாக்கள்லாம் ஒரு பிராமணரையும் ஒரு சேவகரையும் மாதவேந்தர் புரியோட அமிச்சாங்க, அமிச்சு சந்தனம் எடுக்கிறதுக்காக. உண்மையில் அந்த காலத்தில் சந்தனம் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான காரியம் கிடையாது. அந்த சமயத்தில் முகலாயரோட ஆட்சி இருந்தது, நிறைய வருவாய் அதிகாரிகள், டேக்ஸ் கலெக்டர், அப்புறம் முகலாய மன்னர்கள் இவங்க எல்லாம் சமாளித்தா தான் அங்கே போய் அந்த சந்தனத்தை எடுக்க முடியும். அப்போ பூரி அரசரும் அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். அதுக்குண்டான நிறைய ஆவணங்கள், லெட்டர்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்து மாதவேந்தர் புரி உதவி பண்ணாங்க. மாதவேந்தர் புரி போய் மலையா இல்லை தன் அந்த பிராமணரையும் அந்த சேவகனையும் கூட்டின்னு போய் கிட்டத்தட்ட 82 பவுண்டு, ஒரு மானான்னு சொல்லுவாங்க, ஒரு மானனா 82 பவுண்டு, 82 பவுண்டு சந்தனம், அப்புறம் 8 அவுன்ஸ் வந்து கேம்பர் கற்பூரம், இந்த ரெண்டையும் எடுத்துட்டார். இது சாதாரணமாக அந்த காலத்தில் இதெல்லாம் எடுத்துன்னு வர்றது, எடுத்துகிட்டு வந்து பிரயாணம் செய்கிறது, இதெல்லாம் வச்சுருக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ எளிமையான ஒரு செயலும் கிடையாது, ரொம்ப கடினமாக அதுக்குண்டான கஷ்டங்களெல்லாம் ஏற்றுக்கணும். மாதவேந்தர் பூரி தன்னுடைய சுக துக்கங்களெல்லாம் மறந்து அவர் சாப்பிட்றத பற்றியோ இல்லை தன்னுடைய பசியை பற்றியோ தாகத்தை பற்றியோ எதுவுமே நினைக்காமல் அவர் இந்த கோபாலுடைய சேவையிலேயே ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சார். கோபாலுக்காக எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் அசௌகரியங்களையும் ஏற்றுக்க தயாராக இருந்தார். ஒரு பக்தன், ஒரு சுத்த பக்தர் தன்னுடைய பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் எப்பேற்பட்ட அசௌகரியங்களையும் எடுத்துக்க தயாராக இருக்கார், எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் ஏற்றுக்க தயாராக இருக்கார். இப்போ மாதவேந்தர் புரி நிறைய இன்னல்களுக்கு மத்தியில் பிரயாணம் செய்தார், நிறைய செக்கிங், நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தால் கூட அவருக்கு நம்பிக்கை இருந்தது கோபாலுடைய சேவையில் நம்ம வந்து முழுமையாக ஈடுபடணும். கோபால் விரும்பினார், கோபால் இந்த சந்தத்தை விரும்பினார், அதுக்காக வேண்டிய மாதவேந்தர் புரி அதை செய்தார், கோபாலை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டிய. இப்படி மாதவேந்தர் புரி பல பல இன்னல்களுக்கு மத்தியிலையும் கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் அந்த சந்தனத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணார், எடுத்துட்டு வந்தார் கோபாலை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டிய. இந்த சமயத்தில் நமக்கு இப்போ யோசிச்சு பார்த்தோன்னா பிரபுபாதர் ஞாபகம் வரும். பிரபுபாதர் வந்து பல கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் பல இன்னல்களுக்கு மத்தியிலையும் ரொம்ப மோசமாக வாழக்கூடிய இடத்துல போய் கிருஷ்ணனுக்கு பிரச்சாரம் செய்தார். குடிச்சிட்டு வந்து போதையில் புரோபாட்டை தவறாக நடக்கிறவங்க, ஒரு சமயம் அவர் டைப்ரைட்டர் திருடிட்டு போயிடுவாங்க, ஒரு சமயம் அவர் கொள்றதுக்கு வந்தாங்க, எவ்வளோ துன்பங்களுக்கு மத்தியில் புரோபாதர் வந்து இந்த ஹரிநாமத்தை வந்து அந்த மாதிரி கட்டுண்ட ஆத்மா கொடுக்கணுங்கிறத தன்னுடைய குருவோடைய கட்டளையில் உறுதியாக இருந்தார். அதில் எந்த அளவுக்கும் பிரபுபாத் வந்து விட்டு கொடுக்கல மாதவேந்தர் புரிய போல. ஸ்ரீபாத் மாதவேந்தர் புரியும் கோபாலுக்காக நிறைய அசௌகரியங்களை ஏற்றுண்டார். இப்படி அவர் வர வழியில் ரெமுனாவில் தங்கினார். ரெமுனாவில் தங்கி திரும்பவும் கோபிநாதை தரிசனம் பண்ணி கோபிநாதனுடைய மகாபிரசாதத்தை அது திரும்ப வந்து அமிர்த கேலி அந்த கீர் சாப்பிட்டார். கீர் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமானார். இந்த லீலை மூலமாக கோபால் மாதவேந்திரப்புடைய பக்தி எவ்வளோ ஆழமானது, மாதவேந்திரப்புடி எவ்வளோ உன்னதமான பக்தர் இந்த உலகத்துக்கு காமிச்சார், தனக்காக எப்பேற்பட்ட அசௌகரியங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் சகிச்சுக்க தன்னுடைய பக்தன் தயாராக இருப்பார் அப்படிங்கிற அந்த சுத்த பக்தனுடைய அந்த தூய்மையை வந்து இந்த உலகத்துக்கு கோபால் காமிச்சார். ஆக்சுவலி கோபால் மாதவேந்திரப்புடைய சுத்த பக்தியை பரீட்சை பண்ணார். அந்த பரீட்சையில் மாதவேந்திரப்புடி பாஸ் தேர்ச்சி பெற்றார். இந்த மாதவேந்திரப்புடி கோபாலுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார். அப்போ கோபால் புரிஞ்சின்றார், இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த சந்தனத்தை திரும்பவும் எடுத்துட்டு வர்றதுக்கு மாதவேந்திரப்புரியை திரும்பவும் கஷ்டப்படுத்த கோபால் விரும்பலை. திரும்பவும் தன்னுடைய பக்தன் சிரமங்களை ஏற்றுக்கொள்ள பகவான் விரும்பலை. அதனால் அன்றைக்கு இரவு கோபிநாத் கோயிலில் மாதவேந்திரப்புரி கொஞ்சம் நிதிரையில் இருக்கும்போது திரும்பவும் கோபாலுடைய கனவுல வந்தார். ஓ மாதவேந்திரப்புரி, நீ வந்து இந்த சந்தனத்தெல்லாம் இங்கே விருந்தாவனை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கும் கோபிநாத் வித்தியாசம் இல்லை, நான் வேற கோபிநாத் வேற இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான். அதனால உடனடியாக அந்த சந்தானத்தை வந்து கோபிநாத் போடுதுங்க. எவ்வளோ எவ்வளோ கோபிநாத் குளிர்ச்சி அடையிறாரோ அந்தளவுக்கு நான் சந்தோஷமாயிடும். கோபிநாத்துடைய உடலை நீங்கள் சந்தானத்தை போட போட சந்தானத்தும் கற்பூரம் அரைச்சி போட போட நான் ரொம்ப குளிர்ச்சிடுவேன், எனக்கு இது ஒன்றுவே போதும். அதனால கோபிநாதுக்கு போட உடனே மாதவேந்திரபுரி அங்குள்ள பூஜாரிகிட்ட சொன்னார். கோபிநாதத்துடைய கனவுல வந்தது சொன்னதும் பூஜாரி ரொம்ப ஆனந்தம் படைச்சாங்க. மாதவேந்திர புரி சொன்னார், எங்கிட்ட ரெண்டு பேர் இருக்காங்க, இன்னும் ரெண்டு பேர் கூப்பிடுங்க, அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஒட்டுமொத்த சந்தனத்தை அரைக்க சொல்லுவோம், அந்த சந்தனங்கள்லாம் தீர்ற வரைக்கும் இருந்து கோபாலனா குளிர்ச்சி படுத்து. இப்படி பிராமணர்கள்லாம் சேர்ந்து அரைச்சு இந்த சந்தனத்தையும் கற்பூரத்தையும் கோபிநாதோட உடல்ல பூசினாங்க. ஒரு நாலு மாதங்கள் கிட்டத்தட்ட மாதவேந்திர புரி அங்கேயே தங்கியிருந்த தங்கி எல்லா சந்தனம் தீர்ற வரைக்கும் கோபிநாதரை குளிர்ச்சி படுத்து. கோபிநாதர் குளிர்ச்சி அடைஞ்ச உடனே கோபாலும் குளிர்ச்சி அடைந்தார். அதை மாதவேந்திர புரினால் உணர முடிஞ்சது. எப்படி மாதவேந்திர புரி பகவானுடைய சேவைக்காக நிறைய அசுரர்கள் இன்னர்களையும் எடுத்துட்டார். அது பகவானும் திருப்தி அடைஞ்சு அந்த சந்தனத்தை வந்து கோபிநாதர் போடுத்தினார். அங்குள்ள பக்தர்கள்லாம் ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சாங்க. மாதவேந்திர புரிய அன்பு அவருடைய பிரேமம் இதெல்லாம் பார்த்து அவங்களும் வேந்து போயிட்டாங்க. ஜெய் ஸ்ரீபாத் மாதவேந்திர புரிக்கு ஜெய். எப்படி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மாதவேந்திர புரிய தெய்வீகமான குணங்கள் அவருடைய லீலைகள்லாம் அவருடைய தாமரை இதழால வர்ணிச்சார். அது மட்டும் இல்ல, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மாதவேந்திர புரிய எப்பவுமே வந்து தன்னுடைய பரம் குருங்கிற ஸ்தானத்தில் அவருக்கு எப்பவுமே ரொம்ப அவர் மேல ரொம்ப உண்மையான அன்பு 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 கலந்த ஒரு பிரேமமா அவர் மேல எப்பவுமே நல்ல ஒரு அன்பா இருப்பார். அது மட்டும் இல்ல, மாதவேந்திரப்புடைய சிஷ்யர்களும் கூட உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா சைத்தன்ய மகாபிரபு ஹரிநாமத்தை எடுத்துட்டது தீட்சை எடுத்துட்டது சில ஈஸ்வர புரியிட்ட, அதே மாதிரி மாதவேந்திரப்புடைய இன்னொரு சீடர் பிரம்மானந்த பாரதி. இந்த அவர்கிட்ட தான் சன்னியாசி தீட்சை வாங்கின்றார் கேசவ பாரதி. பிரம்மானந்த பாரதியும் மாதவேந்திரப்புரி சீடர் தான், ஆனால் கேசவ பாரதி தான் சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி இருக்கிறார். ஒரு வகையில் கேசவ பாரதியும் மாதவேந்திரப்புரியுடைய சீடர் தான். சைத்தன்ய மகாபிரபுக்கு சன்னியாசி கொடுக்கும்போது கேசவ பாரதி சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்ட உடனே அவர் அவர் என்ன சொல்றாரு, சைத்தன்ய மகாபிரபு சந்திச்ச உடனே கேசவ பாரதி அவ்வளோ ஒரு பிரேமத்தை அவனால் உணர முடிஞ்சுது. இப்போ சன்னியாசி கொடுத்தோடனே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணிட்டு கீர்த்தனம் பண்ணாங்க. அந்த கீர்த்தனத்தில் கேசவ பாரதி எல்லாத்தையும் மறந்துட்டார். அந்த மாதிரி கௌடிய சம்பிரதாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மாதவேந்திர புரியோட தொடர்பு கொள்ளாத வரைக்கும் ஒருத்தருக்கு கிருஷ்ண பிரேமே இருக்காது. யார் ஒருத்தர் மாதவேந்திர புரியோட தொடர்புல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிருஷ்ண பிரேமம் இருக்குங்கிறத சைத்தன்ய மகாப்பிரபு வெளிப்படுத்தினார். கேசவ பாரதியும் மாதவேந்திர புரிய சீடர், ஈஸ்வர புரியும் மாதவேந்திர புரிய சீடர், அத்வைதாச்சாரியர் சாட்சாத் மகாவிஷ்ணு அவரும் மாதவேந்திர புரிய தன்னுடைய ஆன்மீக குருவாக எடுத்துக்கிட்டார். நித்யானந்த பிரபு சாஸ்திர ஸ்வயம் பலராமர் மாதவேந்திர புரிய தன்னுடைய குருவா எடுத்துட்டார். ஸ்ரீ சைத்தன்ய மகாப்பிரபு மாதவேந்திர புரிய தன்னை பரம் குருவா எடுத்துக்கிட்டார். அது மட்டும் இல்ல, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஆக்சுவலி கேசவ பாரதி வந்து சாந்திப்பணி முனி, கிருஷ்ணோட லீலையில சாந்திப்பணி முனிவராக இருந்தவர் தான் சைத்தன்ய லீலையில கேசவ பாரதி வந்திருக்கார். அந்த சாந்திப்பணி முனியும் ரொம்ப ஒரு உயர்ந்த ஆச்சாரியராக சொல்லப்படுறவர். அவரும் மாதவேந்திர புரிய தன்னுடைய ஆன்மீக குருவா எடுத்துட்டவர். இந்த மாதிரி மாதவேந்திரபுடி சிஷ்யருடைய குண அதிசயங்களையும் அவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி அந்த பிரேமம் கிடைச்சதுங்கிறதையும் அதுக்கு காரணம் சில மாதவேந்திர புரிதாங்கிறதையும் மகாபிரபு இந்த உலகத்துக்கு காமிச்சார். ஒரு நாள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நவதீபத்தில் தன்னுடைய பக்தர்கள் கூட இருக்கும்போது புண்டரீக் 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 அப்படின்னு சொல்லுவார். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், கேட்பாங்க மகாபிரபு நீ எப்பவுமே ஹரிநாமத்தை சொல்லுவீங்க, இன்னைக்கு என்ன புண்டரீக் புண்டரீக் புண்டரீக்? ஆ, புண்டரீக் வந்து ஒரு மிகப்பெரிய பக்தர், அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல நவதீபம் வரப்போறார். அவர் பிரேமநிதி, பிரேமத்துடைய ட்ரெஷரி. அந்த புண்டரீக் விதநிதி கிருஷ்ணாவோட லீலையில ரிஷபானு மகாராஜ், ரிஷபானு மகாராஜ் தான் புண்டரீக் விதநிதி வந்தார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ ராதாராணியுடைய பாவனையில வந்திருக்கிறதுனால புண்டரீக் விதநிதி எப்பவுமே தன்னுடைய அப்பாவுடைய ஸ்தானத்தில் வச்சிருந்தார். முதல் முதல் புண்டரீக் வித்யானதியும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சந்திச்சது வர்ணிக்கிறதுக்கு உண்மையில என்ன மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்களால முடியவே முடியாது. அவ்வளவு ஒரு பிரேமம் புண்டரீக் வித்யானதியும் சைத்தன்ய மகாபிரபு முதல் முதல் சந்திக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணி அவ்வளவு அற்புதமா அன்பு பரிமாற்றம் செய்வாங்க. அவங்கள பக்தர்கள் அப்படி வேந்து போடுவாங்க. சொல்லி பார்த்தா புண்டரீக் வித்யானிதி ஒரு வகையில அவர் மிகச்சிறந்த வசதியான குடும்பத்துல பிறந்தவர். உதாரணத்துக்கு ஒரு வைஷ்ணவரை வந்து வெளித்தோட்டத்தில் நம்ம எடை போட முடியாது. புண்டரீக் வித்யானிதி எப்பவுமே பிரேமத்தில் இருக்கக்கூடியவர். அப்ப யாரெல்லாம் நவதீபத்துக்கு வராங்களோ அவங்க சேவை பண்றதை தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியமா முகுந்த தத்தா வச்சுட்டு இருந்தார். முகுந்த தத்தா நவதீபத்தில் எந்த ஒரு வைஷ்ணவர் இருந்தாலும் அவருக்கு சேவை பண்ணுவார். அப்ப புண்டரீக் வித்யானிதி நவதீபம் வந்திருக்காரு தெரிஞ்சோடனே முகுந்த தத்தா அவருக்கு சேவை பண்றதுக்காக போனார். அப்ப கூடவே கதாதர் பண்ணிட்டு கூட்டின்னு போனார். கதாதர் பண்டிட் சாக்ஷா ஸ்ரீமதி ராதாரானியோட அவதாரம். கதாதர் பண்டிட் குழந்தை பருவத்திலிருந்து பௌதிக விஷயங்கள் மேல துளி கூட பற்றுதல் இல்லாதவர், எப்பவுமே கிருஷ்ணர் மேல உள்ள அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர், ரொம்ப வைராக்கியமா வாழ்ந்துட்டு இருந்தவர். முகுந்த தத்தா கதாதர் பண்டிட் கூட்டின்னு போய் புண்டரீக வித்யானிதிக்கு சேவை பண்றதுக்காக கூட்டின்னு போனார். அங்க கதாதர் பண்டிட் பாக்குறார், புண்டரீக் வித்யானிதி உட்கார்ந்துட்டு இருந்தார் ஒரு குஷன் பெட்டில், ரொம்ப சாஃப்ட் குஷன் பெட்டு, சுத்தியும் நிறைய சேவகர்கள் சேவகிகள் நிறைய பேர் சாமரம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த இடம் அவ்வளவு வசதியா இருந்தது, அவ்வளவு ஆப்புலண்டான ஒரு ஒரு பேலஸ், ஒரு மாளிகை. சுத்திர திரும்ப பக்கம் போற ஆபரணங்கள், கண்ணாடிகள், அழகு சாதனங்கள், வெண்மையான கேனபி கிளாத் போட்ட சாஃப்ட் பெட்டு, ஹைலி காஸ்டியூம், ரொம்ப மிக உயர்ந்த ஆடை அணிஞ்சிருந்தார் புண்டரீக் வித்யானிதி. அவருடைய கேசங்கள்லாம் அவ்வளோ அழகா சிவப்பட்டிருந்தது. கதாதர் பண்டிட் பார்த்தாரு, என்ன இவர் ஒரு வைஷ்ணவர் இங்க இவருக்கு சேவை பண்ண கூட்டிட்டு வந்திருக்காங்க, இவர் என்ன மாதிரி வைஷ்ணவர்? இவர் வைஷ்ணவர்னா பௌதிகத்துல பட்டுதல் இருக்க மாட்டாங்க, பௌதிக இன்பத்தை அனுபவிக்க மாட்டாங்க. இவர் குத்தா குடிச்சிட்டு இருக்காரு உட்காந்து, இவர் எப்படி ஒரு வைஷ்ணவரா இருக்க முடியும் அப்படின்னு கதாதர் பண்டிட்டுக்கு ரொம்ப ஆச்சரியம். கதாதர் பண்டிட்டுடைய மனதில் என்ன இருக்குங்கிறத முகுந்த தத்தானால புரிஞ்சுக்க முடிஞ்சது. புண்டரீக் வித்யானிதி எப்பேற்பட்ட ஒரு பக்தருங்கிறத கதாதர் பண்டிட்டு உணர்வுங்கிறதுக்காக அவர் அந்த இடத்துல முகுந்த தத்தா ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் பாடுவார். அகோ பாக்கியம் ஸ்தான கால கூடம் ஜிகம் சயா பாயு. இது அந்த ஸ்லோகத்தோட மீனிங் என்னன்னா, கபில தேவர் தன்னுடைய அம்மா தேவகுதிட்ட சொல்றாங்க, கிருஷ்ணர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர், அவர் தன்னை கொள்றதுக்காக பூத்தனை அரைக்கி வந்தா, அவர் கிருஷ்ணரை கொள்றதுக்காக தன்னுடைய மாப்பிள்ளை வசத்து தடவி வந்தா, அவ மாப்பிள்ள வசந்தடி வந்தா கூட அவளுக்கு தன்னுடைய அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்து ஆத்மீக லோகத்துல யசோதாவோட சேவிகை ஆக்கிட்டார் கிருஷ்ணா. இவரை மாதிரி கருணை வாய்ந்தவர் யாராவது இருக்க முடியுமா? கிருஷ்ணர் மாதிரி கருணை வாய்ந்தவங்க யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே புண்டரீக வித்யாநிதி கிருஷ்ணனுடைய அந்த லீலைகளையும் அந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே கிருஷ்ணா 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 அதுல தன்னை குர்த்தாலாம் கிழிச்சு அங்குள்ள பெட்ஷீட் எல்லாம் கிழிச்சு அங்குள்ள அந்த பெட்டு கிட்ட எல்லாம் பீஸ் பீஸ் ஆகி அங்குள்ள கண்ணாடியில உடஞ்சி அழகு சாதனங்களை இங்கே போய் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ தலையிலாயிடு. 10-15 பேர் சேர்ந்து புண்டரீக வித்யாநிதி கட்டுப்படுத்த நினைப்பாங்க. புண்டரீக வித்யாநிதி அவங்களால பிடிக்கவே முடியாது. கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லி ஒரு கதறி ஆட ஆரம்பிச்சிருவார். கொஞ்ச நேரத்தில் புண்டரீக வித்யாநிதி கிருஷ்ணன் மேல உள்ள பிரேமத்தை வெளிப்படுத்தி அப்படியே மயங்கி விழுந்துடுறார். 6 மணி நேரம் அவர் அந்த ஸ்மரணத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய நினைவு திரும்பியது. கதார் பண்ணிட்டு பார்த்தார், இப்பேற்பட்ட ஒரு வைஷ்ணவர் பகவான் மேல இவ்வளோ ஒரு பிரேமத்தில் உள்ளவரை போய் நான் வந்து அபராதம் செய்துட்டேனே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னா புண்டரி வித்யாநிதி தான் எனக்கு ஆச்சாரியா குருவா இருக்கு. அந்த மூந்த தடவை சொன்னார், எப்படியாவது புண்டரி வித்யாநிதியை சிஷியரை ஏற்று சொல்லுங்க. புண்டரி வித்யாநிதி கதாதர் மாதிரி எனக்கு ஒரு சிஷியர் இருக்கிறது நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு உடனே அவருக்கு தீட்சை கொடுத்தார். சோ எப்படி கதாதர் பண்டிட் புண்டரீக வித்யாநிதியுடைய ஆன்மீக குருவை எடுத்துன்றாருன்னா, புண்டரீக வித்யாநிதியோட பிரேமம் மாதவேந்தர் புரியினால கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை மேற்கொண்டார். உண்மையில சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை மேற்கொண்டதுக்கு அவர் சொன்ன காரணம், தன்னுடைய பக்தர்கள் அவர் அனுமதிக்க மாட்டாங்க. எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபு சகாக்கள் சைத்தன்ய மகாபிரபு எங்கேயுமே அனுமதிக்க மாட்டாங்க, எப்பவுமே அவர் கூட இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக, குறிப்பா தென்னிந்தியாவில் உள்ளவங்க நிறைய போலி தத்துவங்களால முதலை தத்துவங்களால ஆதிசங்களுடைய தத்துவங்களால கிருஷ்ண உணர்வு மறந்து போயிருந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியாவில் வந்து தன்னுடைய காரணமற்ற கருணையை கொடுக்கணும்னு முடிவு பண்ணார். அப்போ தன்னுடைய பக்தர்கிட்ட அவர் சொன்ன காரணம், என்னுடைய சகோதரர் விஸ்வரூபர் மறைஞ்சிட்டார், அவர் சன்னியாசம் எடுத்துன்னு போனார், எங்கே இருக்காருன்னு தெரியல, நான் தென்னிந்தியாவில் போய் தேட போகிறேன், அவர் இருக்கிற தகவல் கிடைச்சி நான் சச்சி மாதாவுக்கு சொல்லணும், அதனால் என்னை அனுமதிங்க அப்படிங்கிற பேரில் சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை மேற்கொண்டார். நான் அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்படி சைத்தன்ய மகாபிரபு பல இடங்களில் தென்னிந்திய யாத்திரையை மேற்கொண்டு ஒரு சமயம் மகாராஷ்டிராவில் பண்டர்பூர் வந்தார். பண்டர்பூரில் வந்து பாண்டருங்கிற பார்த்தோன்னே சைத்தன்ய மகாபிரபுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி சில சமயம் அவர் அழுதார், சிரித்தார், அப்படியே மயங்கி விழுந்துருவார். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிராமணர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார் பிரசாதம் கொடுக்கறதுக்காக. அப்போ கேள்விப்பட்ட ஸ்ரீரங்கபுரி மாதவன்புடி சிஷ்யர் அவர் பண்டர்பூரில் இருக்காருங்கிறது மகாபிரபு கேள்விப்பட்டார். உடனே அவருடைய மனது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆனந்தத்தோடு ஈஸ்வரபுரி ஸ்ரீரங்கபுரியை சந்திக்கிறதுக்காக ஆவல் பட்டது. உடனே ஸ்ரீரங்கபுரி எங்கே இருக்கார் அவரை தேடிண்டே வந்து அவரு கூடிய இடத்துக்கு வந்தார் மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு பார்த்தோன்னே ஸ்ரீரங்கபுரிக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம், இந்த ஒரு இளம் சன்னியாசி இவ்வளவு பிரேமத்தில் இருக்காரா, இவ்வளவு பிரேமம் இவருக்கு எப்படி வந்தது? ஒரு வகையில் இவருக்கு மாதவேந்தர் புலியுடைய சம்பந்தம் ஏதோ இருக்கணும், மாதவேந்தர் புலியுடைய சம்பந்தம் இல்லாம ஒரு நாள் இவ்வளவு பிரேமத்தை வெளிப்படுத்த முடியாது. மகாபிரபு ஈஸ்வரபுரியை ஸ்ரீரங்கபுரியை பார்த்தோன்னே ஸ்ரீரங்கபுரி அவ்வளவு பிரேமத்தில் இருந்தார். ரெண்டு பேரும் ஸ்ரீரங்கபுரி மகாபிரபு ரெண்டு பேரும் ஆலிங்கனம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கேட்டார், ஸ்ரீரங்கபுரி நீங்க யாரு, நீ எங்கிருந்து வரீங்க, நீ என்ன பண்றீங்க? அப்ப மகாபிரபு சொன்னார், நான் நவதீபத்திலிருந்து வரேன், என்னுடைய பேர் சைத்தன்யா, கிருஷ்ண சைத்தன்யா. ஓ, நவதீபத்திலிருந்து வரீங்களா? நவதீபத்தை என்னால் மறக்கவே முடியாது. நான் ஒரு நாள் என்னுடைய ஆன்மீக குருவோட யாத்திரை போயிருந்தப்போ ஒரு தடவை நவதீபம் போனோம். அந்த நவதீபத்தில் எங்களை ஒரு பிராமணர் அவருடைய வீட்டுக்கு அழைச்சார். அந்த பிராமணருடைய மனைவியும் என்கிட்ட எங்ககிட்ட நடந்துகிட்ட விதத்தை எங்களால் இன்றளவு கூட மறக்க முடியாது. அந்த பிராமணர் பேர் ஜெகநாத் மிஸ்ரா, அவருடைய மனைவி பேர் சசி தேவி. சச்சி மாதாக்கு அவ்வளவு பிரியம் எங்களுக்கு சேவை பண்றதுல, ஒரு சன்னியாசியும் சச்சி மாதா தன்னுடைய குழந்தை போல பாவிச்சாங்க. விதவிதமான பலகாரங்களையும் பிரசாதங்களை பண்ணி எங்களுக்கு அவங்க கொடுத்தாங்க. இன்று கூட என்னால் அந்த பிரசாதத்தை மறக்க முடியாது. ஒரு ஒரு கீரை பண்ணி கொடுத்தாங்க, அது சாப்பிட்டதுடைய உணர்வு எனக்கு, சரி வாழைப்பூ, வாழைப்பூவில் ஒரு பிரசாதம் பண்ணி கொடுத்தாங்க, அது இன்னும் என்னால் மறக்க முடியல. அவ்வளவு சுவையாக இருந்தது, அவ்வளவு அன்பாக அவங்க எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. சச்சி மாதா இந்த உலகத்துக்கு ஜெகன் மாதாவை எனக்கு தோணுச்சு. ஜெகநாத் மிஸ்ரா அவ்வளவு எளிமையாக பணிவாக எங்களுக்கு சேவை பண்ணார். எங்களுடைய குரு மாதவேந்தர் பூரி அவர் மேலே ரொம்ப திருப்தி அடைஞ்சார். அவருக்கு தீட்சை கொடுத்தார். அவங்களுக்கு ஒரு பையன் விஸ்வரூப். விஸ்வரூப்பை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு இயல்பாக அவங்க மேலே பிரியம் இருந்தது. அவ்வளோ தேஜஸ், அவ்வளோ அழகு, அவ்வளோ எளிமையாக பணிவாக எங்களுக்கு அவர் சேவை பண்ணார். பிற்காலத்தில் விஸ்வரூப்பர் பௌதி வாழ்க்கையில் துளி கூட பற்றுதல் இல்லாமல் அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். சங்கராரண்யா மகாராஜ் அப்படிங்கிற சன்னியாசம் எடுத்துகிட்டு அவர் பல இடங்களில் தீர்த்த யாத்திரை போய் இறுதியில் பண்டர்பூர் இங்கே தான் இருந்தார், பண்டர்பூரில் தான் இருந்தார். அவர் அவர் தன்னுடைய லீலையை முடிச்சுட்டு அவர் இங்கேருந்து மறைஞ்சிட்டார். சைத்தன்மாப்பு எல்லாத்தையும் கேட்டுருந்தார், சைத்தன்மாப்பு எல்லாத்தையும் கேட்டுருந்தார். மகாபிரபு சொன்னார், என்னுடைய பேர் முன்னாடி நிமாய் பண்டிட், நான் நீங்கள் சொன்ன அதே ஜெகநாத் மிஸ்ரா சச்சி மாதாவுடைய பையன் விஸ்வரூபர், என்னுடைய சகோதரன். ஓ நீங்கள் தான் அந்த நிமாய் பண்ணிட்டா அப்படியே ஆலிங்கனம் பண்ணிடுவார். இப்படி சைத்தன்ய மகாபிரபும் ஸ்ரீரங்கபுரியும் ஒத்துரு ஒத்துரு ஆலிங்கனம் பண்ணி ரொம்ப ஆனந்தம் பண்ணிச்சாங்க. அப்போயே நான் நினச்சேன், ஸ்ரீபாத் மாதவேந்திர புரியுடைய சம்பந்தம் இல்லாததுனால, இல்லாத ஒருத்தனால எப்படி இப்படி பிரேமத்தை வெளிப்படுத்த முடியும்? ஆ நீங்க சொன்னது கரெக்ட் தான், எடே குரு ஈஸ்வரபுரி. ஓ தி கிரேட் ஈஸ்வரபுரியுடைய சிஷ்யரா நீங்க? ஓ மை காட், திரும்ப வாழ்கிற பண்ணிடும். அப்படி சைத்தன்யமாப்பும் ஸ்ரீரங்கபுரியும் பண்டரிபுரத்துல ஒருத்தர் ஒருத்தர் கட்டி தழுவிண்டு கிருஷ்ணோட லீலைகளை மரணங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. தன் கடைசியில் மகாபிரபு பண்டர்புரத்துலேருந்து கிளம்பினார். ஈஸ்வரபுரியும் சாரி ஸ்ரீரங்கபுரியும் யாத்திரை புறப்பட்டார். இப்படி சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரையில் பல இடங்களில் வரும்பொழுது அவர் ரிஷபமலை தொடருக்கு வந்தார். ரிஷபமலை தொடரில் வந்த உடனே அங்கு ஒரு மகாபுருஷரை சந்தித்தார். அவர் பேர் பரமானந்த பூரி. பரமானந்த பூரியும் சைத்தன்ய மகாபிரபும் ஒருத்தர் முதல் சந்தித்த உடனேயே சைத்தன்ய மகாபிரபு பிரேமம் பரமானந்த பூரிக்கு ஆச்சரியம் வியப்பா இருந்தது, பரமானந்த பூரிய பிரேமம் சைத்தன்ய மகாபிரபு ஆச்சரியப்படுது. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணி தங்கள் கண்கள் வரக்கூடிய அந்த அருவி போன்ற கங்கை போன்ற கண்ணீரால் ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சிருந்தாங்க. அவங்க தொடர்ந்து ஹரியோட நாமத்தை ஓதுனாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. நான் பரமானந்த பூரி சைத்தன்யமா அப்படி கேட்டுண்டார், நீங்க என்னுடைய ஆன்மீகருடைய சகோதரர், மாதவேந்தபுரியுடைய சீடர், நான் உங்களை தரிசிக்கும் போதெல்லாம் எனக்கு மாதவேந்தபுரியை பார்க்குற ஒரு உணர்வு ஏற்படுது, மாதவேந்தபுரிக்கு சேவை பண்ணக்கூடிய உணர்வு ஏற்படுது. தயவுசெய்து நீங்க என் கூட வந்து பூரியில் தங்கணும், நம்ம ஒருத்தர் ஒருத்தர் கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி பேசுவோம். வெறுமனே உங்கள் கூட இருக்கிறதுனாலேயே நான் மாதவேந்தருடைய பூரியோட பிரிவை என்னால் உணர முடியுது. அதனால் தயவுசெய்து நீங்கள் ஜெகநாத் பூரிக்கு வந்து என் கூடயே தங்கணும் அப்படின்னு பரமானந்த பூரிகிட்ட சைத்தன்மாப்பு வேண்டின்றார். நீங்கள் இப்போ எங்கே போக போகிறீங்க அப்படின்னு சைத்தன்மாப்பு கேட்டார் பரமானந்த பூரிகிட்ட. நான் உங்கள் கூட வர சம்மதம், இப்போ நான் கங்கைக்கு போகிறேன், கங்கைக்கு போயிட்டு நான் அப்படியே பூரி வந்துடுறேன்னு சொன்னார். சைத்தன்மாவும் தன்னை தென்னிந்திய யாத்திரையை தொடர்ந்துட்டு அங்கே பரமானந்த பூரிகிட்ட விடை பெற்றுட்டு தென்னிந்திய யாத்திரையை தொடர்ந்தார். அதுக்கப்புறம் தென்னிந்திய யாத்திரை முடித்த உடனே சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் பூரிக்கு வந்தார். சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் பூரிக்கு வந்துட்டாருங்கிற செய்தி நவதீபத்துக்கு எட்டியது. அந்த சமயத்தில் பரமானந்த பூரி நவதீபத்தில் இருந்தார். அப்போ எல்லா பக்தர்களும் சைத்தன்ய மகாபிரபுடைய ரெண்டு வருஷம் ஏறக்குறைய சைத்தன்ய மகாபிரபு அவங்க சந்திக்கல. அப்போ சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறதுக்காக எல்லா பக்தர்களும் பிரயாணம் செய்கிறதுக்காக ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. பரமானந்தபுரிக்கும் சைத்தன்ய மகாபிரபு கூறி வந்துட்டார்னோடனே அவரை பார்க்கணுங்கிற சந்தோஷத்தில் இவங்க கூட கிளம்புற வரைக்கும் என்னால் காலம் பொறுத்துக்க முடியாது, அவ்வளோ வரைக்கும் என்னால் நேரம் செலவழிக்க முடியாது, உடனே நான் போகணும், உடனே மகாபிரபுவோட சேரணும்னு சொல்லி பரமானந்தபுரி ரொம்ப ஆர்வமாக ஒரு பிராமணரை கூட்டிகிட்டு ஜெகநாதபுரி வர்றார். பரமானந்தபுரி ஜெகநாதபுரி வந்த உடனே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு நமஸ்கரிக்கிறார். உடனே பரமானந்தபுரி சைத்தன்ய மகாபிரபு ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு தான் தங்கியிருந்த காசிஸ்வர் பண்டிட் வீட்டிலேயே அங்கேயே கம்பீராலேயே பரமானந்தபுரி தங்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறார். தன்னுடைய பக்கத்தில் எப்பவுமே அவர் இருக்கணும்னு விரும்பினார். ஏன்னா எப்பெல்லாம் பரமானந்தபுரியை சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறாரோ அப்போ அவர் மாதவேந்திரபுரியை சந்தித்து ஒரு சந்தோஷத்தை அனுபவித்தார். தனக்கு பக்கத்து அறையிலேயே அவரை தங்கிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்தார். கூடவே ரெண்டு சேவகர்களையும் அவருக்கு நிர்மாணித்தார். எப்படி சொரூப் தாமோதர் கோசாமி சைத்தன்யம் அப்படி காரிய தீர்ச்சியான சொரூப் தாமோதர் கோசாமி எப்பவுமே கிருஷ்ணாவுடைய நாமங்களை பாடிட்டே இருப்பாரோ அதுபோல பரமானந்தபுரி எப்பவுமே கிருஷ்ணாவுடைய லீலைகளை தியானம் பண்ணிகிட்டே இருப்பார். கிருஷ்ணருடைய அழகு, அவருடைய லீலை, அவருடைய தோற்றங்கள், அவருடைய லீலைகள்லாம் ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு பரமானந்தபுரா முன்னாடி வந்து அவருக்கு நமஸ்கரிக்கும் போது சொன்னார், நான் இப்போ உங்களை மாதவேந்திரபுரியாக சந்திக்கிறேன், மாதவேந்திரபுரி உங்கள் கூட வாழ்ந்துட்டுருக்காரு. எப்படி சைத்தன்ய மகாபிரபுவும் பரமானந்தபுரியும் ஒருத்தர் ஒருத்தர் அங்கே அன்பு பரிமாற்றம் பண்ணிட்டாங்க. பரமானந்தபுரி தன் இறுதி கால வரைக்கும் சைத்தன்ய மகாபிரபு கூட தங்கியிருந்தார். கீர்ச்சோர் கோபிநாத் கோயிலில் சைத்தன்ய மகாபிரபு மாதவேந்திரபுரியுடைய லீலைகளை வர்ணிச்சுட்டு அவருடைய குணாதிசயங்கள் அவரெல்லாம் சொல்லிட்டு அவருடைய இறுதி காலத்தில் இப்போ அது மாதவேந்திரபுரி தன்னுடைய இறுதி காலத்தில் எந்த ஒரு மனநிலையில் வாழ்ந்தார், எப்படி இருந்தார்னும் இந்த உலகத்துக்கு காமிச்சார். உண்மையில் நம்ம ஏற்கனவே ஈஸ்வரபுரியுடைய லீலைகளை பற்றி பேசும்போது நம்ம பகிர்ந்துட்டு இருந்தோம், எப்படி ஸ்ரீ ராமச்சந்திரபுரி வந்து மாதவேந்திரபுரிக்கு அபராதம் செய்தார்னு. ஸ்ரீ ராமச்சந்திரபுரி மாதவேந்திரபுரி தன்னுடைய இறுதி காலத்தில் கிருஷ்ணோடைய நாமங்களை ஓதிண்டே இருந்தார். கிருஷ்ணா கிருஷ்ணா நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் எப்போ உங்களை பார்க்க போகிறேன், நீங்கள் எப்போ என் முன்னாடி வரப்போறீங்க. ராமச்சந்திரபுரி வந்து சொன்னார், ஏன் இப்படி சும்மா கூச்சல் போடுறீங்க, கிருஷ்ணர் தான் பார்க்க முடியல, நீங்கள் உன்னதமான நிலையில் இருக்கேங்கிறீங்க, ஏன் நீங்கள் பிரம்மத்தை தியானம் பண்ணக்கூடாது அப்படின்னு தன்னுடைய குருவுக்கே அவர் அறிவு போட்டினார். அது ராமச்சந்திரபுரி ஒரு சாதாரண ஆரம்ப நிலை பக்தர், ஆனால் தன்னை ஒரு பெரிய சன்னியாசி நினைச்சு தன் குருவுக்கே உபதேசம் பண்ண போனார். மாதவேந்திரபுரிக்கு ரொம்ப கடுமையான கோபம் ஏற்பட்டது. யார் இந்த அயோக்கியன் உள்ள விட்டது, இவனை வெளியே போக சொல்லுங்க, முதல் இவனை என் முன்னாடி இருக்கக்கூடாது, இவனை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது, நான் வந்து கிருஷ்ணனுடைய பிரிவு தாங்க வேதனை பண்றேன், நான் 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 இந்த உடலை விட்டு போகும்போது பகவானை நினைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இவன் அதை கெடுத்துடுவான் போல அப்படின்னு மாதவேந்திரபுரி ராமச்சந்திரபுரி மேல கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தினார். இப்படி மாதவேந்திரபுரிக்கு வந்து குற்றம் செய்ததுனால, குருவுக்கு அபராதம் செய்ததுனால ராமச்சந்திரபுரி தன்னுடைய எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் தன்னுடைய எல்லா விதமான இதையும் இழந்து வெறுமனே அவர் பக்தர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறவன் குற்றம் சொல்லுவாராம் ஆனார். ஆனால் அதே சமயம் ஈஸ்வரபுரி மாதவேந்திரபுரிக்கு எளிமையான சேவை பண்ணி அவருடைய கருணைக்கு அவர் கிருஷ்ண பிரேமம் கொடுக்கப்பட்டது. இப்படி மாதவேந்திரபுரி தன்னுடைய இறுதி காலத்தில் பாகவதத்தில் உள்ள ஸ்லோகத்தை வாசிந்தே இருப்பார். பாகவதத்தில் ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணர் விருத்தாவனத்தை விட்டு மதுரா போன உடனே கிருஷ்ணருடைய பிரிவு தாங்க முடியாமல் இந்த ஸ்லோகத்தை சொன்னாங்க. அது ஸ்ரீமத் பாகவதத்தில் சுவேதி கோசாமி நம்ம கொடுத்துருக்கார். ஐ தீனதயாதிர நாதஹே மதுரா நாத கதாவலோசே ஹதயம் த்வதலோக கதரம் தைத்த பிரமிதி கிம் கரோத்யகம். ஸோ ஸ்ரீமதி ராதாராணி என்ன பிரார்த்திக்கிறாங்கன்னா, ஓ எனது பகவானே, ஓ கருணை வாய்ந்த எஜமானரே, ஓ மதுரா நாயகனே, நான் எப்போ உங்களை பார்க்க முடியும், உங்களை பார்க்க முடியாமல் என்னுடைய மனசு வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கு, எனக்கு நிதானமே கிடையாது, இப்போ நான் எப்போ உங்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு ஸ்ரீமதி ராஜராணி கிருஷ்ணன் மேல உள்ள பிரிவை வெளிப்படுத்தினாங்க, விபரலம்ப பாவத்தை வெளிப்படுத்தினாங்க. சைத்தன்ய சரிதாமத்தில் சில பிரபாதர் இந்த ஸ்லோகத்துக்கு கொடுக்கக்கூடிய பொருள் என்று சொல்கிற ஸ்ரீமதி ராதாராணி பாவத்தில் மாதவேந்தர் புரி இந்த ஸ்லோகத்தை சொன்னார். உண்மையில் இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சின்றவங்க மூணே பேர் தான், நாலாவது நபர் யாருமே கிடையாது. ஒன்று ஸ்ரீமதி ராதாராணி, இந்த ஸ்லோகம் சொன்ன ஸ்ரீமதி ராதாராணி. ரெண்டாவது ராதாவோட பாவனையில் வந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. மூன்றாவது ஸ்ரீபாத் மாதவேந்திர புரி. இதுவரைக்கும் இந்த ஸ்லோகத்தை இந்த அளவுக்கு புரிஞ்சினவங்க வேறு யாருமே கிடையாதுன்னு தன்னுடைய எளிமையான பணிவான குணத்தினால சில பிரபுபாதர் இதுக்கு விளக்கம் கொடுக்குறார். உண்மையில் பிரபுபாதர் போன்ற ஆச்சாரியர்களும் அதே மனநிலையில் இருந்தவங்க தான். ஆனால் ஸ்ரீபாத் மாதவேந்தருடைய புகழ் ஈடு இணை அற்றதுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக பிரபுபாதர் இந்த மாதிரி விளக்கம் சொல்லியிருக்கார். ஸோ எப்படி மாதவேந்தர் புரி கிருஷ்ண பிரேமத்தோடைய விதையாக இருந்தவர், சைத்தன்ய மகாபிரபு இந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே, இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனே, ஆக்சுவலி உண்மையில் சைத்தன்ய மகாபிரபு இந்த ஸ்லோகத்தை முழுமையாக வாசிக்க முடியல. அந்த கீர்த்தவர் கோபிநாத் கோயிலில் மாதவேந்தர் புரிய லீலைகளை வர்ணிச்சுட்டு சைத்தன்ய மகாபிரபு மாதவேந்தர் புரி தன்னுடைய இறுதி காலத்தில் இந்த ஸ்லோகத்தை சொன்னார் சொல்லிட்டு ஐதினா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூர்ச்சியடைந்து விழுந்துருவார். உண்மையில மாதவேந்தர் புரி இந்த ஸ்லோகத்தை முழுமையாக கூட சைத்தன்ய மகாபிரபு இந்த ஸ்லோகத்தை முழுமையாகவே சொல்லலை. ஐதினா ஐதினா அவனால முழுமையாக சொல்ல முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு அவர் அந்த பிரேமத்தை வெளிப்படுத்தி அப்படியே மூர்ச்சியடைந்து மயங்கி விழுந்துடுவார். அப்போ சில நித்யானந்த பிரபு மகாபிரபத்துடைய மடியில் வச்சிருந்தார். மடியில் வச்சிருந்த உடனே கீர்த்தனம் செய்ய ஆரம்பிக்கிறான் பக்தர்கள். அப்போ மகாபிரபு தன்னுடைய நினைவுக்கு வந்தார். தன்னுடைய நினைவுக்கு வந்த உடனே கோபிநாதர் முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு சில சமயம் இங்கே அங்கேயும் ஓடினார், சில சமயம் அழுதார், சில சமயம் சிரித்தார், ரொம்ப அற்புதமாக நர்த்தனம் பண்ண ஆரம்பித்தார். அங்கே உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அங்கே உள்ள பூஜாரிகள், அந்த கோபிநாதர் கோயிலில் உள்ளவங்களும் மகாபிரபுடைய இந்த பிரேமத்தை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க. அப்போ கூட்டம் அதிகமானோடனே மகாபிரபு தன்னை கட்டுப்படுத்திக்கிறார். சில சமயங்களில் அந்த சமயத்தில் மகாபிரபு அஷ்ட சாத்விக பாவத்தையும் வெளிப்படுத்தினார். சில சமயம் அவர் வந்து அழுதார், சில சமயம் சிரிச்சார், கண்களிலிருந்து கண்ணீர் தாரதாரியாக வந்திருந்தவர், உடல் மயற்கூச்செறிஞ்சது. அப்படி ஒரு உன்னதமான நிலையை மகாபிரபு அங்கே வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் கூட்டம் நிறைய வந்த உடனே மகாபிரபு தன்னை கட்டுப்படுத்திக்கிறார். கட்டுப்படுத்துகிறவர் சொல்றார், மகாபிரபு மாதவேந்தர் புரியுடைய இந்த பிரேமமானது வர்ணிக்க இயலாது. அதே போல் இந்த ஸ்லோகமும் மணிகள் எப்படி கவசம் ரொம்ப உயர்ந்ததோ, எப்படி சந்திரன் ஒட்டு மொத்த ஆகாசியும் பிரகாசிக்குதோ அப்பேற்பட்ட ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தை தான் தன்னுடைய இறுதி காலத்தில் மாதவேந்தர் புரி ஓதிட்டு இருந்தார். இப்படி மை சைதன்ய மகாபிரபு தன்னுடைய தாமரை இதழால் மாதவேந்தர் புரி உன்னதமான குணங்களையும், அவருக்கும் உண்மையில் கோபால் கோபிநாத் மாதவேந்தர் புரி இந்த மூணு பேருக்கு நடந்த அன்பு பரிமாற்றங்களை சைதன்ய மகாபிரபு அங்கே சொன்னார். சைதன்ய மகாபிரபு மாதவேந்தர் புரிய குணங்களை வர்ணிக்கும் போது மூன்று முறை கோபால் அவருக்கு காட்சி கொடுத்திருக்கார், அவருக்கு கட்டளையிட்டிருக்கார். முதல் கோபால் தன்னை அவர்கிட்ட ஒப்படைச்சார். ரெண்டாவது அவர் சந்தனம் எடுத்துன்னு வர சொன்னார். மூணாவது அவர் கோபிநாத் சந்தனம் அர்ப்பணிக்கு. இப்படி மூன்று முறை கோபால் நேரடியாக மாதவேந்தர் புரி அன்பு பரிமாற்றம் செய்தார். எப்படி மகாபிரபு தன்னுடைய சுயமா அவரே தன்னுடைய தாமரை இதழால கோவிந்தோடைய லீலைகளையும் கோபாலோட லீலைகளையும் மாதவேந்தர் புரி லீலையும் வர்ணிக்கிறார். யாரெல்லாம் இந்த லீலையை வந்து நம்பிக்கையோட கேட்குறாங்களோ அவங்களுக்கும் கிருஷ்ணர் மேல உள்ள தூய்மையான அன்பு கொடுக்கப்படும்னு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சேரநாத்தில் சொல்லி முடிக்கிறார். எப்படி மாதவேந்தர் புரியுடைய மறைவு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, மங்களமானது, எல்லா விதமான அமங்களையும் போகக்கூடியது. ஒரு சமயம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சாந்திப்பூர் வந்திருந்தார். உண்மையில் அவர் வந்து விருந்தாவனம் போகிறதுக்காக யாத்திரை மேற்கொண்டார். அப்போ கண்ணை நாட்டசாலை வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து திரும்பவும் வந்துடுறார் விருந்தாவனம் போகாமல். அப்படி வரும்போது அத்வைத ஆச்சாரியர் வீட்டில் மகாபிரபு வந்து தங்கியிருக்கார். நீண்ட நாளுக்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு சாந்திப்பூர் வந்திருக்காருன்னு கேட்ட உடனே அத்வைதாச்சாரியர் ரொம்ப அன்போட அவரை வரவேற்கிறார். அத்வைதாச்சாரியருடைய பையன் அப்போ 5 வயசு இருக்கும், அச்சுதானந்தா. அச்சுதானந்தா சைத்தன்ய மகாபிரபு பார்த்த உடனே ஓடி வந்து அவருடைய தாமரை பாதங்களை விழுந்து நமஸ்கரிச்சார். உடனே மகாபிரபு அவரை எடுத்து தன்னுடைய மடியில் உட்கார வச்சுக்கிறார். மகாபிரபுக்கு அச்சுதானந்த மேல் அவ்வளோ பிரியம் உண்டு. சரி, அத்வைத ஆச்சாரியர் மகாபிரபு வழி நமஸ்கரித்து அவங்க ரெண்டு பேரும் அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த செய்தியை அத்வைத ஆச்சாரியர் நவதீபத்தில் உள்ள பக்தர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தினார். அப்போ எல்லா பக்தர்களும் மகாபிரபு சந்திக்கிறதுக்காக வந்தாங்க. சச்சி மாதா எல்லா பக்தர்களும் ரொம்ப அன்போடு வேண்டிட்டாங்க. மகாபிரபு இங்கே இருக்கிற வரைக்கும் நான் தான் அவருக்கு பிரசாதம் பண்ணி கொடுக்கணும்னு பக்தர்களும் சச்சி மாதாவுடைய பிரேமத்தை புரிஞ்சின்றாங்க. இப்படி மகாபிரபு தினமும் சாந்திப்பூரில் அத்வைதாச்சாரிய வீட்டில் நாம சங்கீர்த்தனை பண்ணி எல்லாரும் சந்தோஷப்படுத்திட்டு இருந்தார். ஒரு நாள் அத்வைதாச்சாரிய ஸ்ரீபாத் மாதவேந்திரபுரியுடைய மறைவு தினம் அன்றைக்கு இருந்தது. அந்த மாதவேந்திரபுரிய மறைவு தினத்தை கொண்டாடுறதுக்கு அத்வைதாச்சாரியர் முடிவு பண்ணார். அப்போ மிக பிரம்மாண்டமான அளவில் அந்த மாதவேந்திரபுரிய மறைவு தினத்தை கொண்டாடணும்னு அத்வைதாச்சாரியர் விரும்பினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அத்வைதாச்சாரிய வீட்டில் வந்து சேர்ந்தாங்க. மகாபிரபு பர்சனலாக பார்த்தார் எப்படி அத்வைதாச்சாரியர் பக்தர்களும் எல்லாரும் மாதவேந்திரபுரிய மறைவு தினத்தை கொண்டாடுறாங்க. அவ்வளவு எப்போ மாதவேந்திரபுரியோடைய மறைவு தினத்தை கொண்டாடணும்னு அத்வைதாச்சாரியர் சொன்னாரோ அப்பவே சச்சி மாதா நான் வந்து சமையல் பண்ணுறேன், மாதவேந்திரபுரிக்கு வந்து பிரசாதம் போகா கொடுக்கறதுக்கு நான் செய்கிறேன்னு சச்சி மாதா சொன்னாங்க. உடனே மற்ற வைஷ்ணவிகள்லாம் நாங்கள் சச்சி மாதாவுக்கு உதவி செய்வோம் அப்படின்னாங்க. கொஞ்சம் பக்தர்கள் நாங்கள் கீர்த்தனை பாடுறோம், நாங்கள் கொஞ்சம் பக்தர்கள் நாங்கள் வந்து பூஜா பண்ணுறோம், நாங்கள் கொஞ்சம் பக்தர்கள் நாங்கள் வந்து இந்த இடத்துல சுத்தம் பண்ணுறோம், நாங்கள் கொஞ்சம் பக்தர்கள் நான் வந்து பாத்திரங்கள்லாம் கழுவுறோம்னு சொன்னாங்க, கொஞ்சம் பக்தர்கள் நாங்கள் வந்து பிரசாதம் குக் பண்ணுறோம், நாங்கள் இப்படி எல்லாருமே நிறைய ஆனந்தமாக சேவை பண்ணுறதை ஏற்றுட்டாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே ஒன்று சேர்ந்தாங்க. விதவிதமான தானியங்கள், காய்கறிகள், பால், பழம், அத்வைதாச்சாரிய வீடு முழுவதும் அஞ்சாறு ரூமில் வந்து ஃபுல்லாக தானியங்களாக இருக்கும், சில ரூமில் ஃபுல்லாக காய்கறிகள், விதவிதமான பதார்த்தங்கள் விதவிதமான இனிப்பு வகைகள். குறிப்பாக சச்சி மாதா சமையல் பண்ணுறதில் அவ்வளவு ஈடுபாடாகி ஒரு காய்கறி எடுத்தாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரே காய்கறியில் 10 விதமான போகம் செய்யக்கூடியவங்க, ஒரு கீரை எடுத்தால் அதில் 10 விதமான வெரைட்டி பண்ண முடியும், விதவிதமாக வர்ணிக்கவே முடியாத அளவுக்கு மகா போகா செய்து அன்னக்கூட்டம் பண்ணி அவங்க ரொம்ப அன்போடு மாதவேந்திரபுரிக்கு சமர்ப்பித்தாங்க. அவருடைய மறைவு தினத்தை கொண்டாடினாங்க. தொடர்ந்து கீர்த்தனம், எல்லாரும் மாதவேந்திரபுரிய புகழ் பாடினாங்க. மகாபிரபு ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சார் அவங்களுடைய மாதவேந்திரபுரிக்கு அவங்க மேலே வச்சிருந்த அன்பு. மகாபிரபு சுயமாக அதில் கலந்தார். அதுக்கப்புறம் மகாபிரபு தன்னுடைய கையாளியாக வந்த பக்தர்களுக்கெல்லாம் போக அந்த பிரசாதம் பரிமாறி அவங்க உடலை சந்தனத்தை எல்லாம் பூசி விட்டார். எப்படி அன்றைக்கு மகாபிரபு சொன்னார், யாரெல்லாம் அந்த மாதவேந்திரபுரிய விருந்தில் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாமே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மேலே பிரேமம் ஏற்படும் அப்படின்னு மகாபிரபு மாதவேந்திரபுரிய புகழ் பாடினார். எப்படி கிருஷ்ண பிரேமத்தை வந்து நம்ம கொடுக்கறதுக்காகவே சைத்தன்ய மகாபிரபு மாதவேந்திரபுரி போன்ற சுத்த பக்தரோடு இந்த உலகத்தில் தோன்றினார். நம்மளும் பிரார்த்தனை செய்வோம், நமக்கு ஹரிநாமத்தில் சுவை ஏற்படணும், கிருஷ்ண உணர்வில் சுவை ஏற்படணும், கிருஷ்ணன் மேலே பிரேமத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. ஸ்ரீபாத் மாதவேந்திரபுரியுடைய தாமரை பாதங்களை சரணடைஞ்சு அவர்கிட்ட பிரார்த்திக்கிறது. உண்மையில் ஆன்மீக குருவானவர் மாதவேந்திரபுரியுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர். ஆன்மீக குருவும் சில பிரபுபாதரும் நம்ம மேலே திருப்தி அடையட்டும். சில மாதவேந்திரபுரியுடைய ஆசீர்வாதம் பூர்வாச்சாரியின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். பூர்வாச்சாரியோடைய ஆசீர்வாதம் உள்ள ஆச்சாரியோட ஆசீர்வாதத்தை பொறுத்து இருக்குது. அதனால் நம்ம நம்முடைய ஆன்மீக குருட்டையும் சில பிரபுபாட்டையும் பிரார்த்தனை செய்வோம், மாதவேந்திரபுரிய கருணை நமக்கு கிடைக்கணும்னு. சில மாதவேந்திரபுரியையும் நம்ம பிரார்த்தனை செய்வோம், கிருஷ்ணர் மேலே தூய்மையான பிரேம மாப்பு ஏற்படணும். ஜய் ஸ்ரீபாத் மாதவேந்திரபுரிக்கு ஜெய் ஹோ, ஜய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு ஜெய், ஸ்ரீல பிரபுபாத்கி ஜெய், ஸ்ரீ மகாராஜ்கி ஜெய் ஹோ. அதாக ஒரு பிரேமானந்தி.